பறவைகளை தூடுவிட்டு உடனடியாக அவன் இவளுடைய நினைவை நினைக்க வேண்டும் அவளிடத்தே வர வேண்டும் என்று சொல்லி காதன்மையை எடுத்து சொல்லுகிறாள்.
மைகள் புங்கழி மாய் வந்து மைகள் புங்கழி
அடியல் சுவாமி ஏழையாச்சு பிரிட்ஜில். ஹலோ
ஹலோ
அடியன் தாசன் இருக்கலாம் அடியன். யா ஆரம்பிச்சுக்கோங்க அடியன். பிரிட்ஜில் ஏழையாச்சு.
வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் சத்பாதயுக்மதரதீர்வபங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகுருணார்த்தவேதாந்தயுக்மநிலையம் ஸ்ரீவாதயோகீஸ்வரகுருபதயோரர்பிதஸ்வாத்மசாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாக்யமுனிகுருபஜாப்ராப்தமோக்ஷாஶ்ரவந்தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபுரம் நிறையே தேசிகேந்திரம் ஸ்ரீமதே ரங்கராமானுஜமாதேசிகாயமாய் ஸ்ரீமதே ஸ்ரீனிவாசராமானுஜமாதேசிகாயனமாய் ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜமாதேசிகாயனமாய் ஸ்ரீமதே ரங்கநாதமாதேசிகாயனமாய் ஸ்ரீமதே ஸ்ரீனிவாசமாதேசிகாயனமாய் ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜமாதேசிகாயனமாய் ஸ்ரீமதே ஸ்ரீனிவாசராமானுஜமாதேசிகாயனமாய் ஸ்ரீமதே பாதுகாதேவராமானுஜமாதேசிகாயனமாய் ஸ்ரீமதே ஸ்ரீனிவாசமாதேசிகாயனமாய் ஸ்ரீமதே ஸ்ரீனிவாசராமானுஜமாதேசிகாயனமாய் ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜமாதேசிகாயனமாய் ஸ்ரீமதே கோபாலாதிமாதேசிகாயனமாய் ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜமாதேசிகாயனமாய் ஸ்ரீமதே நிகமானந்தமாதேசிகாயனமாய் ஸ்ரீமதே பகவதே பாஷ்யராஜமாதேசிகாயனமாய் ஸ்ரீமதே பகுலபூஷணமாதேசிகாயனமாய் ஸ்ரீமத் ஜீரங்கநாயக்கியனமாய் ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீரங்கநாதரிகமணி பாதுகாபியாம் நமஹ. ஸ்ரீமன் ஸ்ரீவாசயோகீஸ்வரபதமிதல்லம் வேதாந்தயுக்மம் ஸ்ரீபாது தேவிராமானுஜமுனிஜலகாத்வதன்யஸ்தவாரம் ஸ்ரீமன் ஸ்ரீவாதராமாவரஜமுனிமுனேபுராப்தமோக்ஷாஸ்ரமந்தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயதி நிருபதிம் சம்சயே ஜானவார்த்திம். ஆச்சாரியாளுடைய அனுபவத்தை ஆச்சாரியாளுடைய மகிமையை நாம் சில வாரங்களாக அனுபவிச்சுண்டு வரோம். ஸ்ரீமன் பேரெழுந்தூர் ஆண்டவனுடைய ஒரு பெருந்தன்மை, அவருடையதான அந்த பகவத் அனுபவம், அவருடையதான சிஷ்யாளிடத்திலே இருந்ததான கிருபை, பெரிய மகாத்மாவாய் எல்லாரும் நம்மாண்டவன் நம்மாண்டவன் என்று சொல்லும்படியாக எழுந்தருளியிருந்த அந்த பெருமையெல்லாம் அனுபவிச்சுண்டு வரோம். அப்பேற்பட்ட இந்த திரேந்தராண்டவனுடைய வைபவங்கள் வாழ்காலத்திலே ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது மகான்களுக்கும் சிஷ்யர்களுக்கும். அதை பல ஆயிரத்துக்கும் மேலாக ஸ்லோகங்களிலே பெரியாண்டவனுடைய தேரவந்தூர் ஆண்டவனுடைய குணாதிசயங்களை எல்லாம் ஸ்ரீனிவாசாச்சார சுவாமி என்ற ஒரு சுவாமி சிஷ்யர் அப்பொழுது எழுந்தருளியிருந்தார். அவர் ஆண்டவனிடத்திலே அடிக்கடி ரொம்ப கூடவே எழுந்தருளியிருந்தார். அந்த மகான் ஸ்லோகங்களாக எழுதினார் என்றும், ஆனால் அந்த ஸ்லோகங்கள் இப்பொழுது புத்தகமாக கிடைக்கவில்லை, எழுதி வைத்ததும் கிடைக்கவில்லை. அந்த சுவாமி சாதிக்கும் போது ஒரு சமயம் ஆச்சாரியாரிடத்தில் கல்யாண குணங்கள் ரொம்ப நெருங்கி அனுபவிக்கிறவாளை விட எப்பவாவது ஒரு சமயம் ஆச்சாரியரை வந்து சேவித்து அவா பெறுகின்ற அனுபவம் ரொம்ப ரொம்ப அத்தியுதமாக இருக்கு. நெருங்கி அனுபவிக்கும் போதும் கல்யாணங்கள் ஆச்சரியமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சமயத்திலே கிடைக்கக்கூடிய அனுபவங்களும் கூட அதே போல் ரொம்ப வசதியாக இருக்கு என்று சாதித்து அந்த மாதிரியாக அனுபவங்கள் ஏற்பட்டவர்கள் தெரிவித்தால் அதையெல்லாம் கூட நான் எழுதி வைப்பேன், கவிகளாக கவிதைகளாக எழுதி வைப்பேன் என்று சாதித்துள்ளார். ஆனால் இருந்தாலும் அப்படியெல்லாம் அவர் தேடி தேடி எழுதி வைத்த கவிதைகள் இப்பொழுது கிடைக்கவில்லை, அது ரொம்ப குறையாத்தான் இருக்கு. ஸ்ரீமத் ஆண்டவனுடைய சன்னிதானத்திலே பல பேருக்கு நல்ல உபதேசங்கள்லாம் கிடைச்சிருக்கு. ஒரு சமயம் ஒரு சுவாமி தேரழந்தூர் ஆண்டவனிடத்துல தன்னுடைய பிள்ளைக்காக சிபாரிசு செய்ய வேண்டும், உத்தியோகம் வாங்கி தர வேணும் என்று கேட்டார். தேரழந்தூர் ஆண்டவனிடத்திலே சிஷ்யர்கள் நல்ல பிரபுக்களாக இருப்பதாலும் நல்ல பிரசித்தி பெற்ற ஆச்சாரியர், ஆச்சாரியருடைய திருவாக்கில் ஆ சிஷ்யர்கள் யாராவது நல்ல உத்தியோகம் வாங்கி தருவா என்று ஆசைப்பட்டு அவரிடத்திலே கேட்டாச்சு. அவரும் ரொம்ப கிருபையாக தேரவிந்தர் ஆண்டவன் ஒருவரிடத்திலே அவரிடத்தை சீட்டு கொடுத்து அனுப்பிச்சு அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தையும் சங்கல்பிச்சாச்சு. நல்ல உத்தியோகம் கிடைச்சது. அவர் அந்த சுவாமி ஆண்டவனிடத்திலே ஒரு நாள் திருப்பியும் வந்து ரொம்ப சந்தோஷம், ஆண்டவனுடைய வார்த்தையினாலே அடியேன் பிள்ளை இப்பொழுது நல்ல உத்தியோகத்தில் இப்பொழுது கிடைச்சிருக்கு என்று தன்யவாதங்கள் சொல்ல வந்தார். அப்படி சொல்ல வந்த அந்த சுவாமி ஆச்சாரிய புருஷர். ஆச்சாரிய புருஷர் என்றால் எல்லாருக்கும் தெரியும், சுவாமி பாஷ்யக்காரர். நம் சம்பிரதாயத்தை மேலும் அபிவிருத்தி பண்ண வேண்டும், ஆங்காங்கே சிஷியர்களுக்கு சமாசிரியனும் பரநியாசம் காலக்ஷேபங்கள் எல்லாம். ஒரு ஆச்சாரிய தன்னாலேயே எல்லாம் செய்துவிட முடியாது என்று ஆங்காங்கே சிஷியர்களுக்கெல்லாம் அனுகிரகிச்சு வா சிம்மாசனாதிபதியாக அறிவித்திருந்தார். அந்த வம்சத்திலே வந்தவர்கள் ஆச்சாரிய புருஷ வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று ரொம்ப ஒரு பெருமை இருந்தது. அந்த மாதிரியான ஆச்சாரிய புருஷர்களிடத்துல நிறைய கிராமம் கிராமமாக சிஷியர்கள் அந்தந்த இடத்துல அவாவா ஆசிரியிச்சுண்டு, இது போல தமிழ்நாடு பூராவும் ஆந்திர தேசம் பூராவும் இது போல ஆசிரியிச்சுண்டு இருந்தார். அப்படி ஆசிரியிச்சுண்ட ஆச்சாரிய புருஷனுடைய வம்சம் நாளுக்கு நாள் தன்னுடைய யோகியதைகள் எல்லாம் இழந்துட்டே வந்தா. சம்பிரதாயத்து ஞானம், அனுஷ்டானம், ஆச்சாரம் எல்லாத்துலேயும் அவளுக்கு குறைவு ஏற்பட்டுட்டே வந்தது. ஆனால் இருந்தாலும் ஆச்சாரிய புருஷால் என்கிற பெருமை மாத்திரம் குறையாமல் இருந்தது. சிஷ்ய வர்க்கங்களுக்கும் யாரிடத்திலே போய் ஆசிரியப்பது என்று அவளுக்கு தெரியவில்லை. உயர்ந்தவர்கள் என்று ரொம்ப யாரையும் தேடி போய் ஆச்சாரியர்களை மாற்றிக்கொள்வதற்கும் மனசு வரல. அதனாலே ஆச்சாரிய புருஷ வம்சங்களிலேயே அவர்களிடத்துல என்ன குறை இருந்தாலும் என்ன யோகியதை குறைவிருந்தாலும் ஆச்சாரிய புருஷால் வம்சம் பாஷ்யகார் திருவடி, அதனாலேயே நமக்கு ஆத்ம உஜ்ஜீவனம் உண்டு என்று ரொம்ப விசுவாசமாக ஆச்சாரிய புருஷர்களை ஆசிரியச்சு கொண்டிருந்த காலம் அப்போ. இப்பொழுது ஆச்சாரிய புருஷ வம்சங்கள் எல்லாம் ரொம்பவும் க்ஷீணிச்சு போச்சு. அவெல்லாம் பரிபூர்ணமாக யோகியதையை இழந்து ஏதோ சிலர்கள் மாத்திரம் அந்த பழைய பெருமையோட சில பேர் இருக்கா, சில பேர் பழைய பெருமை இருந்தாலும் யோகியதைகள் குறைஞ்சிட்டு இருக்கா, இப்படி இப்பொழுது ரொம்ப க்ஷீணிச்சு போச்சு. அந்த மாதிரி ஆச்சாரிய புருஷர்கள் க்ஷீணிச்சு கொண்டு வந்த காலத்துல ஆச்சாரியர்கள் நமக்கு கிடைக்கலையே, நல்ல ஆச்சாரியர்கள் இல்லையே என்று ரொம்ப குறைபட்டு கொண்டு நிறைய பேர் உத்தம ஆச்சாரியராய் லோகமெல்லாம் தெய்வமே என்று சொல்லும்படியாக, சாட்சாத்து நம்மாழ்வாருடைய பகவத் விஷயமே என்று சொல்லும்படியாக, நம்ம ஆண்டவன் எழுந்தருள் இருக்கார் என்று நம்ம ஆண்டவரிடத்திலே வந்து ஆசிரியிச்சோம். அதே போல அப்புறம் மீண்டும் திருக்குளந்த ஆண்டவனிடத்திலே நிறைய பேர் வந்து ஆசிரியிச்சா, இப்போ பிரகிருத ஆண்டவனிடத்திலே அநேகம் பேர் வந்து ஆசிரியிக்கிறா. எல்லாருக்கும் ஆச்சாரிய புருஷ வம்சம் என்கிற பெருமையை காட்டிலும் உயர்ந்த ஆச்சாரியர் ஞானானுஷ்டான வைராகியங்களினாலே ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு பெருமை தரக்கூடிய ஆச்சாரியர் வேணும் என்ற ஆசை, அதுதான் பிரதானமானபடியினாலே ஆசிரம சிஷியர்களுடைய சமிருத்தி அதிகமாயிட்டே இருக்கு. தேரவந்தூர் ஆண்டவன் இடத்திலே வந்து அந்த சிபார்சு காட்டாரே அந்த ஆச்சாரிய புருஷ சுவாமி, அவர் பரநியாசாதிகள்லாம் பண்ணி வச்சுக்கின்ற இருந்தவர் தான். அவரிடத்துல நம்ம திருக்குளம் தேரவந்தூர் ஆண்டவன் கேட்டாச்சு, இந்த பரநியாசம் பண்ணி வைக்கிறது உண்டான்னு கேட்டாச்சு. ஆமாம் பரநியாசம் பண்ணி வைக்கிறேன், சிஷியால் வந்து பிரார்த்திச்சா பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியாச்சு. ஒரு சில ஆச்சாரிய புருஷர்களுக்கு பல கிராமங்களிலே அந்தந்த கிராமங்கள் முழுவதும் சிஷியர்களாக இருப்பா. அடியனுக்கு தெரிஞ்சு ஒரு சுவாமி இருந்தார், அவருக்கு அறுபது கிராமங்கள் பூரா சிஷ்யர்கள், 60 கிராமங்கள் சிஷ்யர் அவருக்கு. ஆனால் அவர் ஆச்சாரியங்கம் பண்ணுறதை விட்டுட்டார். ரொம்ப அந்த சுவாமி எனக்கு ரொம்ப பழக்கம், பழக்கம்னா அவர் ரொம்ப பெரியவர், நான் ரொம்ப சின்னவன். அப்போ அடியனுக்கு 14-15 வயசு இருக்கும், அந்த சுவாமிக்கு 70-74 வயசுக்கு மேலே இருக்கும். ஆனால் என்னிடத்துல ரொம்ப விசுவாசமாக இருப்பார், ரொம்ப பிரீத்தியாக இருப்பார். ஏதோ கிருபை அந்த மாதிரி பெரியவாழ்லாம் இடத்துல அடியனிடத்துல பிரியமாக இருந்ததுனால தான் அடியனுக்கும் பெருமாளுடைய அனுகிரகம், ஆச்சாரிய அனுகிரகம் எல்லாம் கிடைச்சிது. ஆனால் அந்த சுவாமி 60 கிராமங்களுக்கு ஆச்சாரிய புருஷ வம்சம்னாலும் யாருக்கும் அவர் ஆச்சாரிகம் பண்ணி வைக்கல. நல்ல அனுஷ்டாதாவாக இருந்தார், நல்ல சாந்தராக இருந்தார், அஞ்ஞானத்தோடு இருந்தார். ஆனால் பண்ணி வைக்கல. நமக்கு என்ன யோக்கியத்தை இருக்குது ஆச்சாரியகம் பண்ணி வைக்கிறதுக்கு என்ற அடக்கத்தோட, அதனால ஆச்சாரியால் வேற சில பேர் அவள் இடத்துல ஆசிரியங்கோ, இப்போ இந்த சுவாமியிடத்துலேயே ஆசிரியங்கோன்னு கை காட்டி விட்டுருவார். எதுக்காக சொன்னேன், அதுபோல் சமீப காலம் வரைக்கும் கூட 60-100 கிராமங்களுக்கு ஆச்சாரிய புருஷாலாக இருந்தவாள்லாம் கூட இருந்திருக்கா. இந்த சுவாமி தேரந்துரானத்தில் கேட்டவர்கள் தேரந்துரானுன்னு கேட்டாச்சு, பரநியாசம் பண்ணி வைக்கிறது உண்டோ இல்லையோ அப்படி. நாமாம் பண்ணி வைக்கிறதுன்னு அவர் பரநியாசம் பண்ணி வைக்கிறதுன்னா என்னன்னு பண்ணணும்னு கேட்டவர். ஏதோ இந்த மாதிரி பரநியாசம்னு சொல்லுவா அந்த வார்த்தைகள், அதை பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா, அதை பெருமாளிடத்துல விஞ்ஞாபிக்கிறது, அதான் பரநியாசம் அப்படின்னார். நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ நம்முடைய பிள்ளைக்கு உத்தியோகம் கிடைக்கலையேன்னு தேவர் ரொம்ப கஷ்டப்பட்டது இல்லையா? ஆமாம், கஷ்டப்பட்டேன். அது யாரிடத்துலேயே போய் கேட்கலாம்னு நிறைய பேரிடத்துல கேட்டு பார்த்தது இல்லையா? ஆமாம், கேட்டு பார்த்தேன். யாரும் கிடைக்கலையேன்னு எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு கடைசிகள் யாரிடத்துலையும் போ, எங்கே போனாலும் காரியம் நடக்கலை. சரி, இந்த ஒரு சன்னியாசி இடமாவது கேட்டு பார்க்கலாம்னு வந்து கேட்டேரோ இல்லையோ. இந்த இந்த பிள்ளைக்கு உத்தியோகம் கிடைக்கணுமேன்னு எவ்வளோ நாள் மனசில் வேதனைப்பட்டீர், எவ்வளோ ஆசைப்பட்டீர், எவ்வளோ ஏக்கம் இருந்தது. ஆச்சாரிய புருஷராக இருந்து எத்தனையோ பேருக்கு ஆச்சாரியராக இருந்தும் கூட என்னை போல் ஒரு சன்னியாசி ஆச்சாரியரிடம் வந்தாவது கேட்டாவது இதை எப்படியாவது இந்த பையனுக்கு வாங்கி தரணும்னு நினச்சிடுறோ இல்லையோ. ஆச்சாரிய புருஷ அபிமானத்தை விட்டுட்டு, தாங்க ரொம்ப பெரியவான்ற அபிமானத்தை விட்டுட்டு என்னிடத்துலே வந்து ஒரு சன்னியாசினிடத்துலேயாவது கேட்டு உத்தியோகம் வாங்கி தரலாம்னு நினச்சிடுறோ இல்லையோ. ஆமாம் ஆமாம், அப்படிதான் 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 அப்படின்னார். அதுபோல தான் வரநியாசம்னு பண்ணி வைக்கச்சு, ஏதோ பெருமாள் சன்னதிகளை போய் ஏதோ 4 வார்த்தையை சொல்லி சரணாகதின்னு பண்ணி வச்சோம் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது. எப்படி உம்முடைய பிள்ளைக்கு நல்ல வாழ்வு வேணும், நல்ல இடத்துல உத்தியோகம் வேணும், அவன் நன்னா இருக்கணும், அவன் நன்னா இருக்கணுமே என்று அதையே நினைச்சு கவலைப்பட்டு ஏக்கப்பட்டு அவனுக்கு கிடைக்காத போது அது கிடைக்கணுமே கிடைக்கணுமே, யார் காலிலேயாவது விழுந்து எப்படியாவது வாங்கி தந்தா அவன் நன்னா இருந்துருவானே அப்படின்னு ஆசைப்பட்டு இரோ இல்லையோ. அதே போல தான் தன் சிஷ்யன் சரணாகதி சேர்ந்து வந்தால் அவனுக்கு மோட்சம் என்கிறதான புருஷார்த்தம், பெருமாளுடைய கிருபை அவனுக்கு கிடைக்கணுமே கிடைக்கணுமே என்று எப்படி உம்முடைய சொந்த குமாரனுக்கு நீர் கவலைப்பட்டு ஏக்கப்பட்டு கிடைக்கணுமேன்னு வருத்தப்பட்டு அந்த வேதனை தாங்காம யாரடையாவது நன்னா கேட்டு நமக்கு காரியம் செஞ்சு தரமாட்டாளா என்று எப்படி இயங்கி வந்தேரோ, அதே போலத்தான் அந்த சிஷ்யனுக்கு பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கணுமே, இந்த ஜீவாத்மா சம்சாரத்தில் வேதனைப்படுறதே மோக்ஷங்கிறதான பகவத் சரணாரவிந்தத்திலே கைங்கரிய பிராப்தி கிடைக்கணுமே என்று இதே போல அந்த அங்கு ஏக்கம் வரணும், வேதனை வரணும், அந்த கவலை வரணும், அப்படியான கவலையோட பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணி வைக்கணும் என்று. அது தேரந்துராண்டுவனை பத்தி ஏன் இப்படி சொன்னேன்னா, அவர் அந்த சிஷ்யாளிடத்துலயோ ஆச்சாரியாளிடத்துலயோ அவளுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை எடுத்து சொல்றதுல யாரையும் திருத்த வேணும், யார் இடத்துல இருக்கிற தப்பும் சரியாகணும் அப்படின்னு நினைப்பார். இப்பொழுது சொன்ன இதே விஷயத்த இதை ஆக்குராண்டவனிடத்திலுமேயும் கூட அவர் உபதேசிச்சிருக்கார். ஆக்குராண்டவனுக்கு பிரபத்தி பிரயோகம் உபதேசம் பண்ணி வச்சிருக்கார் பூர்வாசிரமத்தில், ஆக்குராண்டவனுடைய பூர்வாசிரமத்தில். அடுத்த ஆச்சாரியாளாக வர வேண்டிய ஆளுக்கு பிரபத்தி பிரயோகம் ஆச்சாரியாள் முன்னமே உபதேசம் பண்ணி வைப்பா. இவளாலே சம்பிரதாயம் மேல அபிவிருத்தி ஆகும் ஆக வேணும். அந்த சந்தர்ப்பம் வரும்போது இந்த பிரம்ம வித்யை அவளிடத்திலே இருக்க வேண்டும் என்று முன்னதாகவே திருவுள்ளத்திலே தோன்றி உபதேசிக்கிற வழக்கம். அதுபோலத்தான் ஆண்டவன் பரம்பரையை ஆச்சாரியால் உபதேசிச்சு வந்திருக்கு. அது பிரபத்தி பிரயோகத்தை ஆக்கூர் ரங்கநாதாச்சாரிய என்று சொல்ல முடியாது. நம்ம ஆக்கூர் ஆண்டவருக்கு பூர்வத்திலேயே உபதேசம் பண்ணி வச்சாச்சு. நிறைய சத்விஷயங்கள் நன்னா உபதேசம் பண்ணியாச்சு. ஒரு நாள் ஆக்கூர் ஆண்டவனிடத்துல சொல்லியாச்சு, இப்பா பிரபத்தி பண்ணி வைக்கிறது என்பது பெருமாளிடத்திலே போய் பிரபத்தி வாக்கியங்களை நெட்டுரு பண்ணி ஒப்பிக்கிறது கிடையாது. அதை பிரபத்தி பண்ணி வைக்கும் போது என்ன மனோபாவம் போடும்னா, இந்த ஜீவாத்மாவுக்கு பெருமாள் பரிபூர்ணமாக கிருபை செய்ய வேணுமே என்று கவலைப்பட வேணும். அந்த கவலைதான் அந்த சிஷியனுக்கு பெரிய அனுகிரகம். ஆச்சாரியனுடைய கவலைதான் சிஷியனுக்கு அனுகிரகம். என்ன அருமையான வார்த்தை பாருங்கோ. ஆச்சாரியருடைய கவலைதான் சிஷியனுக்கு அனுகிரகம். ஆச்சாரியருக்கு அப்போ கவலைப்படுறதே வியாபாரமாக இருக்கணும்னு அர்த்தம். ஆச்சாரியர் பகவத் அனுபவத்திலே இருப்பார், சாஸ்திரங்களை உபதேசிப்பார், ஞானத்தை பரிபூர்ணமாக சுவானுபவத்திலே கொண்டிருப்பார் என்று எத்தனையோ இருந்தாலும் அந்த சிஷ்ய விஷயம்னு வரைச்சே அந்த தேரவிந்துராண்டவன் சொல்கிற வார்த்தை, ஆச்சாரியருடைய கவலைதான் சிஷியனுக்கு அனுகிரகம். அந்த அனுகிரகம் சிஷியனுக்கு ரொம்ப தேவை. ஆண்டவன் சாதிச்சாச்சு, ஆச்சாரியருடைய கவலைதான் சிஷியனுக்கு அனுகிரகம். இந்த சிஷியனுக்கு பெருமாள் தாயார் ரொம்ப பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ண வேணுமே என்ற கவலையோட சரணாகதி பண்ணி வைக்க வேணும். அப்படியான கவலையும் அந்த ஆச்சாரியனுக்கு பெருமாள் தர வேணும். அப்பேற்பட்ட கவலை உள்ள புத்தியை ஆச்சாரியருக்கு பெருமாள் தர வேணும்னு அந்த ஆச்சாரியன் பெருமாளிடம் அதையும் கேட்டு பிரார்த்திக்க வேணும் என்று உபதேசம் பண்ணியாச்சு. அதாவது அந்த சிஷ்ய அனுகிரகம் என்றதான அந்த புத்தியும் அந்த சிஷ்யன் நன்னா இருக்க வேணும் என்ற அதற்கான கவலையும் அப்போ ஏற்பட்டதான மனோபாவமும் அது பெருமாள் தாயார் அனுகிரகிக்க வேணும் என்று ஆச்சாரியர் பெருமாளிடத்திலே அனவரதம் இந்த பிரார்த்தனையை பண்ணிக்கணும் என்று அது அது எப்படின்னா, அந்த ஆச்சாரியாலையும் உருவாக்குற ஆச்சாரிய சுவாவம் சுவாமிக்கு கருந்தோராண்டவனுக்கு அதை சொல்ல வந்தேன். ஒரு சமயம் ஆச்சாரியர் ஒருத்தர் ஒரு ஆச்சாரிய சுவாமி தேரந்தூர் ஆண்டவரிடத்துல வந்து சேவிச்சார். அந்த சுவாமி ஆச்சாரிய புருஷர் தான். ஆச்சாரிய புருஷராக இருந்தாலும் அவருக்கு ஒன்றும் தெரியாது பாவம். ஆனால் அவரை தான் ஆச்சாரிய புருஷராக நம்பி நிறைய சிஷியால் அவரிடத்துல வந்து கேட்பா, அப்புறம் பரநியாசம் பண்ணி வைப்பார். பரநியாசம் பண்ணி வைப்பார்னா எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது அவருக்கு, எதுவுமே தெரியாது, பரநியாசம் பண்ணி வைக்கவும் தெரியாது. ஆனால் சிஷியால் வந்து கேட்கச்சே மாட்டேன்னு சொல்ல தெரியல, அதனாலே பரநியாசம் பண்ணி வச்சுட்டு இருந்தார். தேரவிந்துராண்டவனுக்கு இது விஷயம் மனசில் பட்டுது. ஒரு நாள் அந்த சுவாமி சேவிக்க வந்தபோது தேரவிந்துராண்டவன் கேட்டாச்சு, பரநியாசம் பண்ணி வைக்கிறது உண்டான்னு கேட்டாச்சு. ஆமாம் பரநியாசம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னார். அப்படியா, அப்போ பரநியாசம் பண்ணி என்ன வைக்கிறதுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டாச்சு. அவருக்கு திடீர்னு ரொம்ப ஒன்றும் சொல்ல தெரியல. எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சால் தானே சொல்ல தெரியும், சொல்ல தெரியல. ஏதோ பெருமாள் சன்னதியிலே போய் அவர் கொஞ்சம் தரையை சாத்திட்டு கையை கூப்பிண்டு, இப்படி கொஞ்ச நாளைக்கு கையை கூப்பிட்டு இருப்பேன், அதான் தெரியும் எனக்கு, அதுக்கு மேலே தெரியாது எனக்கு அப்படின்னு உண்மையை ஒப்புத்துன்னுட்டார் அந்த சுவாமி. அப்போ தேரவிந்துராண்டவன் அவர் இடத்துல சாதிச்சாச்சு, சுவாமி பரநியாசம் என்கிறது ஆத்மாவை பெருமாள் ரட்சிக்க வேணும் என்று மனப்பூர்வமாக பிரார்த்திக்கிறது, அதற்குன்னு பெரியவாள் மந்திரம் போலே சில வாக்கியங்களை அர்த்தத்தோட சொல்லி கொடுத்துருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நல்ல சாஸ்திர ஞானம் இருந்து பெருமாளிடத்துல விஞ்ஞாபிச்சா ரொம்ப அழகு, நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, அது ஒரு ஆத்மாவை வஞ்சிக்கிறது, ஒரு ஆத்மாவை பெருமாளிடத்துல கரை தேர்த்த வேண்டிய விஷயத்திலே போய் அதற்கு வழி தெரியாம நானும் கரடையத்தினா போலே பாவனை பண்றது ரொம்ப தப்பு. அது ஆத்ம வஞ்சனைன்றது எல்லா பாவத்தை காட்டிலும் பெரிய பாவம். அது நமக்கு பூர்வாச்சாரியால் பிரபத்திய உபதேசம் பண்ணி வைக்கலன்னா நீ அந்த காரியம் பண்ணாதையும். ஆத்ம வஞ்சனை பண்ணக்கூடாது சுவாமி, தேவருக்கு அவ்வளவு பாவம் சேரக்கூடாதுன்றதுனாலே சொல்றேன்னு அவருக்கு நல்ல வார்த்தை சொல்லியாச்சு. அவரும் அடியேன் சேர்ந்து அதுக்கப்புறம் அவர் தெளிந்து சுவாமி நடத்தின சுவாமினாலே நமக்கு நல்ல ஜானம் வந்தது என்று சுவாமி நடத்துல அபசாரத்தையும் தெரிவிச்சுண்டு கிரமாபணமும் பண்ணிண்டார் என்று சொல்லுவா. எப்பவும் அது ஒரு விஷயம் நன்னா இல்லாம போனா அது நல்லதாக்கி விடணும். நம் கண் பார்வையிலே பட்டு அந்த விஷயம் அப்படியே இருக்கட்டும், எப்படியோ போனா போகட்டும் அப்படின்னு அந்த விஷயத்த விட்டுற மாட்டார் அவர். அது ஒரு தேரோன்சர் ஆண்டவனிடத்துல ஒரு நல்ல சாதுவான குணம். அதை சொல்லச்சே அது எத்தனை நோக எத்தனை நோகும்படியான வார்த்தையாயிருந்தாலும் தேரோன்சுரனுடைய திருவாக்குனாலே கேட்பதா இருந்தா நோக நோவே தெரியாது, அது மனது எதமா இருக்கும். ரொம்ப நியாயமான வார்த்தையாச்சே, நாம் இப்படி நியாயமா இருக்கணும் இல்லையா என்று அந்த வார்த்தையினாலே மனசு நோவே படாம எப்படி நோவு ஆறும்போது எவ்வளவு சௌக்கியமாக ஆறுமோ அது போல, அது நோவு ஆறும்போது வலி குறைஞ்சுட்டே வருமே அது போல, அது ரொம்ப நெஞ்ச திருவிழா மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும் என்று அதான் தேரந்தராண்டவனுடைய திருவாக்குக்கு ரொம்ப வசத்தியான பெருமை. இப்படி எத்தனையோ பேரை ஆண்டவன் அது உபதேசம் பண்ணச்சே அது இதமா இருக்கும், அது ரொம்ப நியாயமா படும். அது அதே உபதேச காலங்களிலேயும் அந்த சாஸ்திர விஷயங்களை எடுத்து சொல்ல செய்வோம் ரொம்ப அழகா சொல்லி ஆகும். ரொம்ப கடினமான வார்த்தைகளினாலே சாஸ்திரத்தை மனசுல வாங்கிக்க கூடாது, ரொம்ப இதமான வார்த்தைகளினாலே சாஸ்திரத்தை மனசுல வாங்கிக்கணும் என்று தேரந்தூர் ஆண்டவன் அந்த மாதிரியாக சொல்லி கொடுத்தாகும். அதுதான் திருக்குடந்த ஆண்டவனுக்கு அது ஒரு பெரிய நிதியாக கிடைச்சது. அந்த வார்த்தைகள்லாம் நாம் திருக்குடந்த ஆண்டவனிடத்துல கேட்க முடியாத பாக்கியம் கிடைச்சது. திருக்குடந்த ஆண்டவனுடைய வார்த்தைகளிலே அத்தனை வேதாந்தமும் எவ்வளவு எளிமையாக ரொம்ப சரசமாக அது லௌகிக நியாயங்களோட எல்லாம் கலந்து எத்தனை பொழுது போனாலும் போகிறது தெரியாமல் ஏன் கேட்கும்படியாக எல்லாம் எல்லா சிஷ்யாலாம் பரமானந்தப்பட்டு இருந்தார்னா அது அது தேரந்தூர் ஆண்டவனுடையதான அந்த ஸ்டைல் இருக்க அதிலிருந்து வந்தது, அந்த அனுகிரகத்தினாலே கிடைச்சது. தேரந்தூர் ஆண்டவன் இடத்துல ஒரு சுவாமி விகே ராமானுஜாச்சார் தான் ரொம்ப பிரசித்த வித்வான். சுவாமி இடத்துல விகே ராமானுஜாச்சார் ஆசிரியிச்சு ரொம்ப மகா பெரிய காரியங்கள்லாம் பண்ணார் அவர். அந்த சுவாமி காலக்ஷேமம் பண்ணிட்டு இருக்கச்சே ஒரு நாள் சிஷியாலாம் சேர்ந்துருக்குச்சே அந்த சுவாமியை பார்த்து கேட்டாச்சு, ஆண்டவன் கேட்டாச்சு அர்த்த பஞ்சகம்னா என்னன்னு கேட்டாச்சு. அர்த்த பஞ்சகம்ன்றது வேதாந்த சாஸ்திரத்துல ஸ்ரீ விசிஷ்டாத்வைதத்துல அர்த்த பஞ்சகம்னா அஞ்சு விஷயம், அஞ்சு விஷயம். அந்த அஞ்சு விஷயம் அவசியம் தெரிஞ்சிருக்கணும், அது தெரிஞ்சாதான் நாம சாஸ்திரத்துல நாம் கொஞ்சமாவது தெரிஞ்சுட்டோம்னு அடிப்படையா தெரிஞ்சுட்டோம்னு அர்த்தம். அதனாலே அர்த்த பஞ்சகம் ரொம்ப சகஜமான வார்த்தை நம்ம சம்பிரதாயத்துல. அர்த்த பஞ்சகம், தத்துவத்ரயம், ரகசியத்ரயம், இந்த மாதிரி பரநியாசம், சரணாதி, இந்த மாதிரி வார்த்தைகள்னா ரொம்ப சகஜமான வார்த்தை. அதே போ அந்த அர்த்த பஞ்சகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்க போனா அர்த்த பஞ்சகமே தான் ஆயுசு பூரா வாசிக்கிறோம் நாம. அர்த்த பஞ்சகம்னா என்ன அப்படின்னு கேட்டாச்சு தேரந்துராண்டவன். அதுக்கு டக்குன்னு ஞாபகத்தை வச்சுக்கிறா போல சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இன்னும் பிரமாணங்கள்லாம் இருக்கு. அதனால எப்படின்னா பிராபிய சிவபிரம்மோரூபம் பிராப்து சிவபிரத்யகாத்மனஹ பிராப்தி உபாயம் பலம் செய்வ ததா பிராப்தி விரோதிஜ வதந்தி சகலா வேதாஹ இதிஹாத புராணகாஹ அப்படின்னு சொல்றது அர்த்த பஞ்சகம் அப்படின்றது சாதாரணமாக சொல்ற வார்த்தை. அது அது இந்த ஸ்லோகத்தை நிற்று பண்ணி வச்சுப்பா என்ன இதே அர்த்த பஞ்சகத்தை தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா மிக்க இறைநிலையும் உயிர்நிலையும் தக்கனரையும் தொலையாகி தூக்கியலும் உழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோ அழிநிசை வேதத்தியல் அப்படின்ற இந்த பாசு இந்த தனியன் பாசுரத்துல மிக்க இறை நிலையும் அப்படின்னு பகவான், மெய்யா உயர் நிலையும் பிரஞ்சீவன், தக்க நெறியும் சரணாகதி, தக்க நெறியும் ஊழ்வினையும் வாழ்வினையும். ஊழ்வினை, ஊழ்வினைன்றது நம்முடைய விரோதியா இருக்கக்கூடிய பாவங்கள். வாழ்வினை, வாழ்வுன்றது பெருமாளிடத்திலே நாம் சென்று மோட்சத்திலே அனுபவிக்கக்கூடியதான பெரிய வாழ்வு அப்படின்னு இது அஞ்சு சொல்றது. அது சொல்லுது, அது என்னென்ன? ஜீவாத்மா பெருமாள். பெருமாளை அடையாம நாம் ஏறுக்கோம்னா பாபங்கிறதான விரோதி. அந்த பெருமை, இந்த விரோதியை போக்கி பெருமாளிடத்துல எப்படி போய் சேருவோம்னா சரணாகதிங்கிறதான உபாயத்தினால. அது அதுக்கடுத்து போய் சேர்ந்தால் அடையக்கூடியது பெரிய புருஷார்த்தம், பகவத் அனுபவம் என்று இந்த அஞ்சு சொல்ற வழக்கம். இது இதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. பிராபியசிய பிரம்மணோ ரூபம் பிராப்துச்ச பிரத்யகாத்மனா பிராப்திபாயம் பலம் ஜெய்வ ததா பிராப்தி விரோதிஜ வதந்தி சகலாவேதாக சேதிகாச புராணம். இதிகாச புராணங்கள்லாம் இந்த அஞ்சத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்தரிக்கிறது, நிறைய விஸ்தரிச்சுட்டே போகிறது. பெருமாளை பற்றி சொல்லணும், பெருமாள்லாம் நன்னா, பெருமாளை பற்றி நன்னா தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் இதிகாச புராணங்கள்லாம் நிறைய பகவானை பற்றி, அவருடைய சொரூப ரூபகுண விபவங்கள் கதையெல்லாம் சொல்கிறது. ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுனாலே நிறைய சொல்கிறது. நாம் எல்லாம் என்ன பாபம் பண்ணுறோம் அப்படின்னு, எந்த பாபம் ஏன் நம்மளை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி தர்மசாஸ்திரங்கள், தர்மசாஸ்திரங்கள்லேயே அதர்மங்கள் என்னன்னு அதையும் விசாரமாக சொல்கிறது. இப்படி நிறைய சொன்னால் என்ன பண்ணாலும் கடைசியில் எம்பெருமானிடத்திலே போய் அடையிறதுக்கு வேண்டியது வசந்த உபாயம். அந்த உபாயம் பக்தியோ பிரபத்தியோ ஆக இருக்கும். அதனாலே அப்படியான பக்தியையும் பிரபத்தியையும் சொல்லித்தரதற்காக இத்தனை விசேஷமாக சாஸ்திரங்கள் உபாயத்தை சொல்கிறது. இதெல்லாம் போக மோக்ஷம்னா என்ன, இந்த ஜீவாத்மா போய் சேர வேண்டியது என்ன, மோக்ஷம்னா என்ன, அது மற்றவாழ்லாம் மோக்ஷத்தை பற்றி ஏதோ சொல்லுவா மாற்றி சொல்லுவா அதெல்லாம் தப்பு என்று. இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவா என்ன சொல்கிறா, ஜீவாத்மாவை பற்றி மற்றவா என்ன சொல்கிறா, ஆத்மஸ்வரூபம்னா என்னவா இருக்குதுன்னு மற்றவாழ்லாம் சொல்கிறா, அது சொல்கிறது ஏன் சரியாக இருக்கா இல்லையா, சரியாக இல்லைன்னா ஏன் சரியாக இல்லை, அவள் இருந்தாலும் சரியாக இருக்குதுன்னு அடம் பிடிக்கிறாளே, அது எப்படி அவளுக்கும் அவளுடைய வார்த்தையை எப்படி மறுப்பது, நாம் மறுத்தா அவா திரும்பி நம்மளை மறுப்பாளே, அவா மறுத்ததுக்கு நாம் என்ன பதில் சொல்கிறது, இப்படி மறுப்புக்கும் மேல் மறுப்பு, மறுப்புக்கும் மேல் மறுப்புன்னு இப்படி பரஸ்பரம் போனால் ஏன்னா அது இப்படியே வேதாந்த சாஸ்திரம் ரொம்ப வலுத்து போகுது. ஆத்மாவை பற்றி அவள்லாம் என்ன சொன்னால், நைய்யாயகன் என்ன சொன்னார், அத்வைத்தி என்ன சொன்னார், அப்புறம் பௌத்தன் என்ன சொன்னான், ஜெயினன் என்ன சொல்கிறான், ஆத்மஸ்வரூபம்னா என்ன சொல்கிறான், இந்த மாதிரி அது சின்னதுன்றான் பெருசுன்றான், ஜடம்னு சொல்கிறான், அறிவுள்ளதுன்னு சொல்கிறான், அறிவில்லைன்னு சொல்கிறான், அந்த மாதிரி ஆத்மான்றதே ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறான், இப்படின்னா சுதந்திரமாக இருக்கும் நான் மோட்சத்திலே விபு ஆகிடும்னு சொன்னான், இப்படி போகும். இதெல்லாம் சரியா தப்பா, ஏன் சரி ஏன் சரியில்லை அப்படின்றதெல்லாம் விசாரிச்சுட்டு போனான்னா கடலளவு ஆகிடும். ஆத்மாவை பற்றி இப்படி ஆகிடும், கடலளவு ஆகிடும். அப்புறம் அதே போல பகவானை பற்றி சொல்ல ஆரம்பித்தான்னா, பகவான்றவர் எப்படி இருக்கார், ஏதா இருக்கார், அவருக்கு என்ன ஞானியா, அவர் என்ன சுதந்திரனா, அவர் என்ன சர்வசக்தனா, அவர் என்ன இருக்காரா, அவர் இல்லையா, இதுலேயே யார் கடவுள் அப்படின்னு இப்படியே விசாரிச்சுட்டு போய் பெருமாளுக்கு நமக்கும் என்ன உறவு இருக்குது, அவன் என்ன நம்ம நியமிக்கிறானா, எது வரைக்கும் நியமிக்கிறான், மோட்சம் கொடுக்குற வரைக்கும் நியமிப்பானா, இல்லை அதுக்கப்புறம் கூட நியமிப்பானா, அவன் நியமிக்கதான் நியமிக்கிறானா, இல்லை இப்போ பெருமாளுக்கும் ஜீவாத்மாவுக்கும் வஸ்துன்னு ஒன்று உண்டா இல்லையா, இல்லை இதில் ஒரு வஸ்து தான் இருக்கா, இப்படி எல்லாம் விசாரிச்சுண்டு விசாரிப்பா சொல்லுவா. அதுக்கு மேலே மறுப்பு, அதுக்கு மேலே மறுப்புக்கு மேல் மறுப்பு, இப்படி போனேன்னா அதுவும் ஏகமாக போயிடும். அதுதான் பெரிய புஸ்தகங்கள். அது அதுக்கு மேலே தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன அப்படின்னு தர்ம அதர்மங்களை விளக்கிறது. இதே போல் எல்லா மதங்களிலேயும் அவா சில தர்மங்களை சொல்கிறார், தர்மங்களை அது அந்த தர்மம் இல்லைன்னு சொல்கிறார். நாம் நம்ம வேத வைதிக மதத்தில் யாகயஜ்ஞாதிகளெல்லாம் வசந்த தர்மமாக சொன்னால் பௌத்தன் சொல்கிறான் யாகயஜ்ஞாதிகளை போலே மகா பாபகர்மா கிடையாதுன்னு சொல்லுவான், ஜெயினால் அப்படின்னு சொல்லுவா, இது அதெல்லாம் இருக்கிறது. இப்படி எல்லாம் போனேன்னா கடைசியில் இந்த பாபத்தையும் புண்ணியத்தையும் விளக்கிற வந்த புஸ்தகங்களுமே ஏகப்பட்டதாக போடும். ஆக ஆத்மாவை பற்றி விளக்கிறது, அதுக்கு விளக்கத்துக்கு மறுப்பு, மறுப்புக்கு விளக்கம்னு அது பெருசாக போகும். பெருமாளை பற்றி விளக்கம், விளக்கத்துக்கு மேல் மறுப்பு, அது பெருசாக போச்சு. அதே போல் தர்மாதர்மங்களை சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் மேலே எப்படி பெருமாள் அடைய போகிறோம், இந்த தர்மத்தையும் அதர்மத்தினாலேயும் அதிலே சிலதை செஞ்சும் செய்யாமலையும் விட்டதுனாலே வந்ததான புண்ணிய பாபங்களை எல்லாம் பரிபூர்ணமா எப்படி ஒழிக்க போறோம் அப்படின்னு சொன்னா உபாயம்னு பேர். அந்த உபாயத்தினாலே ஒழிக்கணும். அது ஒழிக்க போனா ஒழிக்கிறது எப்படி என்று தெரியாது. அது எப்படி என்று விசாரிக்க போனா அது விசாரமா ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவான். அகம் பிரம்மாசின்னு நினைச்சுட்டே இருக்கிறது ரொம்ப ஆழமா நினைச்சு அதுலயே ஊறி போனா அதுதான் உபாயம்னு அத்வைதத்திலே சொல்லுவா. நாம் சொல்றோம் சரணாகதி பக்தின்னு சொல்றோம். இன்னும் மற்றவன்லான்னு சொல்றான். ஒவ்வொரு உபாயத்தினாலே சொல்றான். இந்த ஜகத்து க்ஷணத்தும் க்ஷணிகம்தான், இது ஒவ்வொரு க்ஷணமும் தோன்றி வரைகிறது அப்படின்னு நினைச்சுண்டு அப்படியே அந்த க்ஷணிகத்திலே தான் லயிக்காம போன அந்த ஜீவாத்மாவானது விடுபடுறான்னு இது பௌத்தன் சொல்வது. இப்படி பல பல பேர் சொல்லிட்டே இருப்பா. மொத்தமே மாயை தான். இந்த மாயை என்பதை பரிபூர்ணமா எப்போ உணர்ந்துக்கிறோமோ, எதுவுமே கிடையாது மொத்தம் சூன்யம்தான் எப்போ நாம் உணர்ந்துக்கிறோமோ அப்போ நாமும் பரிபூர்ண சூன்யத்தோடே சூன்யமாகி விடுவோம் அப்படி மாத்தியமிக பௌத்தன் சொல்லுவான்னு இப்படி பல பேர் சொல்லுவா. உலகம் பூரா சித்தாந்தமே தான். இதெல்லாம் போக கடைசியில் அடையக்கூடியது இடம் என்னன்னு பார்த்தான்னா பகவத் சரணார்விந்தம்னு நாம் சொல்வோம். இல்லை இல்லை ஸ்வரூபம் தன்னிலைக்கு வருவதுன்னு சில பேர் சொல்லுவா. இல்லை ஸ்வரூபமே அத்து போய் சூன்யமாக போகிறதுன்னு சில பேர் சொல்லுவா. இல்லை பெருமாள்னு ஒன்றும் நம்ம பெருமாள் கைங்கரியம்னுலாம் ஒன்றும் இல்லை. ஜீவாத்மாவானது தன்னுடைய பிரகாசத்தை பரிபூர்ணமாக அடைஞ்சு பெருமாளாகவே தானும் இன்னொரு பெருமாள் ஆயிடுறது அப்படின்னு சில பேர் சொல்லுவாள். இப்படிலாம் சொல்லுவாள். ஆத்மா ஜீவாத்மாவானது பரமாத்மா சாமியத்தை அடைஞ்சு கொடுத்தோம்னா மோட்சம் அப்படின்னு சொல்லுவாள். அப்படி பல பேர் வார்த்தை இருக்குது. இதெல்லாம் எது சரி, சரியில்லைன்னா மேற்கொண்டு சரிக்கு சரியில்லைன்றதுக்கு மறுப்பு, மறுப்புக்கு மேல் மறுப்பு, இப்படி எல்லாம் சொல்கிறது போகிறது. ஆக இப்போ இவ்வளவு தூரம் சொன்னதே என்னென்னா ரொம்ப இங்கிலீஷில் சொல்லுவாள் டிப் ஆஃப் ஐஸ்பெர்க்னு வாழ, அது போல் டிப் ஆஃப் ஐஸ்பெர்க் அப்படின்னு. இதுதான் அர்த்த பஞ்சகம் அப்படின்னு சொன்னால் இது ஓரளவு புரிஞ்சா போல் இருக்கலாம். இவர் நம்ம திருக்குடநாடு சாதிச்சாவும் அர்த்த பஞ்சகம்ன்றது எல்லாத்துலேயும் உண்டு. படிக்க போனாலும் உண்டு, தளிக பண்ண போனாலும் உண்டு, தூங்க போனாலும் உண்டு. அதனால அர்த்த பஞ்சகம்ன்றது எல்லாத்துலேயும் உண்டு அப்படின்னு. எல்லாத்துலேயும் உண்டுன்ற எப்படின்னா தளிக பண்ண போனால் கூட உண்டாம். என்னது ஏதோ ஒரு சக்கரை பொங்கல் கிளறா அப்படி, சக்கரை பொங்கல் பண்ணுறா அப்படின்னா சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு யார் அதிகாரி அப்படின்னு பார்க்கணும். அதிகாரி யாருன்னா நலிக நன்னா தளிக பண்ணுறவர் அப்படின்னு பேர் வாங்கினா அது அந்த பரிசாருகள். இல்லைன்னா தலை தளிக பண்ணக்கூடிய நம்ம ஆத்துல நாமே தான் வச்சுக்கலாமே, அது நல்லா தளிக பண்ணுற பரிசாரகர் தான், அவர் தான் பண்ணக்கூடியவர் அப்படின்னு முதல்ல அவரை தீர்மானம் பண்ணிக்கிறோம். அப்புறம் அவர் நன்னா பண்ணுவார் அப்படின்னு எதை தீர்மானம் பண்ணோம்னா சக்கரை பொங்கல்னு தீர்மானம் பண்ணோம். அப்படியேப்பட்டவராக இருந்தாலும் அவர் பண்ணுற சக்கரை பொங்கல் அதுக்கு அதுவும் கூட ஏதோ காரணத்தினாலே கெட்டு போகலாம், காந்தி போகலாம், கவனமின்மையினாலே சரியாக வராமல் போகலாம், இல்லை இல்லை ஏதாவது வஸ்துக்களை சரியாக கவனிக்காமல் போனதுனால அதில் ஏதாவது தோஷம் இருந்து கெட்டு போகலாம். அதனால அது சக்கர பொங்கல் கெட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் எதனாலே கெட்டு போகலாம் அப்படின்னு அது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இப்போ ஏற்பட்ட சக்கர பொங்கலை எப்படி நன்னா பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம். நன்னா பண்ணுறது ஒன்று, நன்னா பண்ணச்சேவே அது கெட்டு போகிறதுன்றது ஒன்று. அப்படி இருக்குச்சு. இப்போ ஏற்பட்ட சக்கர பொங்கலை பண்ணிட்டால் என்ன சாப்பிட்டு அனுபவிக்க போகிறோம் அப்படின்றது கடைசியில். ஆக அது அந்த அதிகாரின்றவர் நன்னா பண்ணுறவர். அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் சக்கர பொங்கல் பண்ணுவார். அந்த சக்கர பொங்கலை எப்படி பண்ணுறது, என்னமா பண்ணுறது அப்படின்னு பார்க்கச்சேன். அது கெட்டு போகாது அப்படின்னு, அது காந்தி போகிறதுன்னு வந்தால் அதை அது விரோதின்னு பேர். இருக்கலாம் சக்கர பொங்கல் நன்னா பண்ணுறவராக இருந்தால் கூட அவர் அப்போன்னு பார்த்து ஏதோ டிவியில் ஏதோ தெரியுது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தாருன்னா இந்த பக்கம் அது காந்தி போகலாம். இல்லை அப்போ தான் அவருக்கு செல்ஃபோன் வந்து கொடுத்து செல்ஃபோனில் பேசினார், அதனாலே கெட்டு போகலாம். சக்கர பொங்கல் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா செல்ஃபோன் தான், இல்லை ஒரு டிவி தான், இல்லைன்னா ஏதோ ஒரு பேச்சு சுவாரஸ்யம்னா அப்படின்னு உண்டோ இல்லையோ. அதனால சக்கர பொங்கல் பண்ணுறவர்னு ஒரு அதிகாரி அவர் பண்ணக்கூடிய காரியம் அப்படின்னு எது பிராபியம் அப்படின்னு பார்த்தா இவரை பிராப்தான்னு வச்சுக்கணும். அது பண்ணக்கூடிய காரியம் எது சக்கர பொங்கல்னா அது பிராபியம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்து அவர் பண்ணச்சே கெட்டு போகிறது அது விரோதி அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அது அனுபவி அது நன்னா வந்துடுத்தோன்னா அப்புறம் அதை சாப்பிட்டு ரொம்ப நான் பிரமாதமாக அனுபவிப்போம். அதனால் அனுபவிக்கிறதுன்றது அது அது பலம்னு சொல்கிறது. இதே இப்போ இந்த விஷயத்துலேயுமே அது பிராப்தா, அதுக்கப்புறம் பிராபியம், அப்புறம் பிராப்தி உபாயம், பிராப்தி உபாயம்னா அதில் எப்படி நன்னா தளிகை பண்ணுறது, அதுக்கு நல்ல வஸ்துக்களாக சேர்க்கறது, அது போல அதெல்லாம் பிராப்தி உபாயம். அப்புறம் பிராப்தி விரோதி, அது காந்தி போகிறது கெட்டு போகிறது இதெல்லாம் விரோதி. இதெல்லாம் இல்லாமல் நன்னா இருந்ததுன்னா அது பிராப்தி, அது பலம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. இதே போலே படிப்புலையும் உண்டு, எந்த விஷயத்துலையும் உண்டு. தூங்க போனால் கூட உண்டு. தூங்க போகிறான் எப்படி உண்டு சுவாமி அப்படின்னா, தூங்க போகிறான் தூங்குறவர் யார், அவர் தான் கர்த்தா. அச்சா அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு, சௌக்கியமாக சுவாமி படுத்துக்க போகிறார் அப்படின்னா, அது சரி சௌக்கியமாக படுத்துக்கிறதுக்கு என்ன உபாயம் இருக்குது அப்படின்னா, என்ன உபாயமாக ஜம்னு ஃபேன் போட்டுட்டார், ஏசி போட்டுட்டார், அதுவெல்லாம் என்ன சாத்தின்றார், யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருந்தார், பெட்டில் நன்னா படுத்தா, இதுதான் உபாயம் அப்படின்னு. அப்புறம் பலன் என்ன அப்படின்னா, நன்னா தூங்கி எழுந்தார்னா தெம்பாக இருக்கலாம், மறுநாள் ஆஃபீஸுக்கு ஜம்னு கிளம்பி போகலாம், இல்லைன்னா ஆஃபீஸில் போய் தூக்கம் வரும், வேலை செய்ய பிடிக்காது, கொட்டாய் வரும். அதனாலே பலன் நன்னா இருக்கணும். அதனாலே பலன் என்னென்னா தூக்கத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மறுநாள் அதுதான் நல்லா எழுந்துக்கிறது தான் பலன் அப்படின்னா. ஆக இப்படி அதிகாரி யார், தூங்கிறதுக்கு அதிகாரி யார் அப்படின்னா, யார் தூக்கம் வந்தவன் தூங்கிறதுக்கு அதிகாரி. அதுக்காக முன்னாடியே நல்ல வேலைகளை பார்த்து சிரமப்பட்டு அதுக்கு மேலே ஆயாசம் வந்தவனாக இருந்தால் தூங்கிறதுக்கு அதிகாரி. அப்புறம் அவர் தூங்கிறதுக்கு அதிகாரியானவர் எதை ஆசைப்பட்டார் அப்படின்னா, அவர் பிராபியமான நல்ல தூக்கத்தை ஆசைப்பட்டார். அதுக்கு என்ன உபாயம், நல்ல உபாயம், யாரும் டிஸ்டர்பாமல் இருக்கா போல, நான் ஏசியெல்லாம் போட்டு லைட்டெல்லாம் அணைச்சுட்டு நல்ல படுக்கையில் படுத்துட்டார்ன்றது உபாயம். அடுத்தது இதனாலே கிடைக்கக்கூடியது நல்ல ஃப்ரெஷ்னஸ் மறுநாள். இதுக்கு என்ன சுவாமி தூக்கத்துக்கு விரோதி என்ன அப்படின்னு, தூக்கத்துக்கு விரோதி என்ன, அமெரிக்காவில் பற்றி தெரியாது, இங்கே இந்தியாவில் அப்பப்போ கரண்ட்டு போயிடும், இல்லைன்னா இங்கே தமிழ்நாட்டில் கரண்ட்டு போயிடும், தூங்க வராது, இல்லைன்னா அழுதி எதனா கொசு கடிக்கும், இல்லைன்னா இப்படி ஆகும். சில பேர் அதுக்கு படுத்துக்கிற இடத்த என்ன சுத்தமாக சமமாக போட்டுக்காம அப்படி போர்வியை கழிச்சு அது மேலே அது கட்டி கட்டி போய் படுத்துட்டா உறுத்தும். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. சொன்னார் எந்த விஷயத்துக்கு போனாலும் அர்த்த பஞ்சகம் உண்டு. பகவத் விஷயத்துக்கும் உண்டோ இல்லையோ, அந்த பகவத் விஷயத்துக்கு அர்த்த பஞ்சகம்னா என்ன, அதான் கேட்டார். பகவத் விஷயத்துல அர்த்த பஞ்சகம்னா என்னன்னு, இது ரொம்ப சகஜமான வார்த்தை. உண்மையே சொன்னனே தத்துவத்திரயம் ரகசியத்திரயம், அது போல பகவத் விஷயத்துல அர்த்த பஞ்சகம்ன்றது ரொம்ப சகஜமான வார்த்தை. தேரந்திர ஆண்டவன் கேட்டாச்சு அர்த்த பஞ்சகம்னா என்னன்னு, பிராபியசிய பிரம்மணோ ரூபம் பிராப்தசிய பிரத்யகாத்மன பிராப்தி வாயும் பலம் செய்வ ததா பிராப்தி விரோதி ஜெயவதந்திகளா விரோ. அது இருக்கட்டும், இப்படி அர்த்த பஞ்சகத்தை தெரிஞ்சுட்டா அது தெரிஞ்சுட்டா போல இல்லை. எந்த விஷயத்தையும் நம்முடைய மாதிருபாஷையில் நம் வார்த்தையாலே சொல்லி பார்த்து அதை மனசில் மனசார அது சுவானுபவமாக வச்சுக்கணும். அதுதான் எந்த சாஸ்திரமாக இருந்தாலும் அதை சுவானுபவமாக வச்சுக்கணும். அது தேரந்தூர் ஆண்டவனுடைய ஒரு நல்ல ஆழமான கொள்கை. இது எந்த சாஸ்திர விஷயமாக இருந்தாலும் அதை சுவானுபவமாக வச்சுக்கணும். அது என்ன சுவானுபவமாக வச்சுக்கணும்னா, இப்போ சொல்கிறேன் ஒன்று ரெண்டு சொல்கிறேன். இந்த விஷயத்தில் என்ன சாதிச்சாச்சுன்னா, அது அது பிராப்தா பிராப்தியம் பிராப்தி பாயம் பிராப்தி விரோதி பிராப்தி பலம் அப்படின்லாம் அந்த மாதிரியான வார்த்தைகளை விட, அர்த்த பஞ்சகம்னா நான் பெருமாளுடைய கோபத்தை போக்கி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வேணும், இதுதான் அர்த்த பஞ்சகம்னு அது, இதுதான் அர்த்த பஞ்சகம். அடியேன் பெருமாளுடைய கோபத்தை போக்கி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வேணும் அப்படின்னு இந்த எண்ணம் மனசார இருந்தால் நமக்கு அர்த்த பஞ்சகம் ஞானம் வந்துடுத்தும் அர்த்தம். எப்படின்னா முதல்ல நான் இல்லைன்னா அடியேன்னு சொல்கிறோம். நான்னா எப்போ என்ன, நான்னா யார், இந்த ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா என்ன யார், எங்கே இருக்கான், இவன் என்ன வஸ்து, இந்த சரீரத்தில் இருக்கான், ஆத்ம வஸ்துவாக இருக்கான், ஞான வஸ்துவாக இருக்கான், சேஷ வஸ்துவாக இருக்கான் அப்படின்லாம் மேலே விசாரம் பண்ணிட்டு போனோம். இப்போ நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும், அப்புறம் பெருமாள் தான் பிராபியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும், அப்புறம் அந்த பெருமாளுக்கு பெருமாளுடைய கோபத்தை போக்கி, ஏன்னா ஏற்கனவே பாபம் பண்ணியிருக்கோம், அந்த பாபம் தான் பெருமாளுடைய கோபம், அந்த கோபத்தினால தான் சம்சாரத்தில் இருக்கோம். பெருமாளுடைய கோபம்தான் ஜீவாத்மாவை சம்சாரத்திலே வச்சுருக்கு. பெருமாளுடைய கோபமும் சுபாவமாக வரலை, ஜீவாத்மா பண்ணதான அகிருத்தியங்களினாலே வந்திருக்கு. அந்த அகிருத்தியங்கள் தான் பாபம், அதுதான் பிராப்தி விரோதி. அதுதான் பெருமாளுக்கு பரிபூர்ணமாக கைங்கரியம் பண்ண விடாம இந்த சம்சாரத்துல நம்ம அலைய விட்டு தூங்க விட்டு மறக்க வச்சு இல்லை பெருமாளே வேண்டாம்னு கூட சொல்ல வச்சு இந்த சம்சாரத்தில் இருக்க ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சா கூட அதையே பெருசாக நினச்சிக்கிறதான இந்த அல்பஞானத்தை தருது எதுன்னா, நாம் பண்ண பாபத்தினாலே பெருமாளுக்கு நம்மிடத்திலே வந்திருக்கிற கோபம்தான். இங்கே சம்சாரத்திலே கடக்கட்டும், க்ஷிபாமி அஜஸ்ரம் அப்படின்னு கீதையிலே சாதிக்கிறார், கடக்கட்டும் இந்த சம்சாரத்தில் என்று பெருமாள் கோபப்பட்டிருக்கார். அதுதான் நமக்கு விரோதி. நாம் பண்ண பாபம் பெருமாள் நம்மிடத்திலே கோபிக்கும்படியா பண்ணிருக்கு, அதுதான் நமக்கு விரோதி. அது எதற்கு விரோதினா மோக்ஷத்துக்கு விரோதி. மோக்ஷம்னா என்ன அப்படின்னு மேற்கொண்டு சொல்றார். பெரும் இதுல நான் என்பது பிராப்தாவான ஜீவன், பெருமாளுடைய என்று சொல்லும் அந்த வார்த்தையிலே இருக்கிற பெருமாள்ன்றவர் பிராப்தியம் நமக்கு. அப்புறம் பெருமாளுடைய கோபம் என்பது பிராப்தி விரோதி. எது நமக்கு எது கடைசியா பிராப்தி பலம், எது பிராப்தி பலம் என்பது பெருமாளுடைய கைங்கரியம். பெருமாளுக்கு கைங்கரியம் நமக்கு பிராப்தி பலம். ஆனா இந்த பிராப்தாவுக்கு பிராப்தி பலமானது எப்படி கிடைக்கும்னா, அது போக்கி என்ற வார்த்தையினாலே சொன்னார். அதான் அங்கே அழகான வார்த்தை, சிம்பிளா இருக்கு. ஆனா அது பெருமாளுடைய கோபத்தை போக்கணும். எப்படி போக்குவோம் என்று பார்த்தால் நம்மாலே முடிஞ்சது. ரொம்ப ரிஷிகளுக்கு பிரமாதமா ஆச்சரியமா அவளுக்கு பக்தி யோகம் வரும்னா நம்மாலே முடிஞ்சது ஒன்றும் கையால் ஆகாத சரணாகதி தான். அதனாலே சரணாகதினாலே போக்கி. ஆக நான் பெருமாளுடைய கோபத்தை போக்கி பெருமாளுக்கு கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றதுல இந்த விஷயத்துல இந்த அஞ்சும் வந்து கொடுத்தோம், அர்த்த வஞ்சகம் வந்து கொடுத்தோம். இது ரொம்ப ரொம்ப அசாதாரணமாக தெரிஞ்சுக்கிறது, ரொம்ப ஒரு சாதாரணமாக எளிமையாக தெரிஞ்சுக்கணும்னா இதை விட எளிமையாக தெரிஞ்சிக்க முடியாது. இந்த அர்த்த வஞ்சகத்துக்குன்னு ரகசிய திரைசாரத்தில் ஒரு பெரிய அதிகாரம் சாதிச்சிருக்கார் சுவாமி. நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் ரொம்ப ஆழமாக சாதிக்கிறார். எவ்வளவு ஆழமாக சாதிச்சாலும் அர்த்த வஞ்சகம்னு கடைசியில் சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிராபியசிய பிரம்மணோ ரூபம்ன்ற ஸ்லோகத்தை வச்சு தானே ஞாபகப்படுத்திக்கணும். அப்படியே இருந்தாலும் அந்த சம்ஸ்கிருத பாஷையில் இருந்தாலும் மனசார தெரிஞ்சுக்கணும்னா அது நாம் வழக்கமாக உபயோகப்படுத்திட்டு இருக்கிறதான நம்ம நினைவு எந்த பாஷையில் எப்பவும் இருக்குமோ அந்த பாஷையில் நம் வார்த்தையில் மனசார சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கிறது, அதை கடைபிடிக்கிறது, அதுதான் ஞானம்ன்றது. அதான் தேரவந்துராண்டவனுக்கு அதுபோல் நாம் நம்முடைய மாதிருபாஷையிலே நம்முடையதான ஞானத்தை அது சுவானுபவமாக அபியாசம் பண்ணிண்டாதான் ஞானம் வந்தா போல. அதனால தான் அப்படி சாதிச்சாச்சு. அர்த்தபஞ்சகம்ன்றது இப்படி சொல்லி பார்த்துக்கணும்னு அதுதான் ரொம்ப அழகா. இதே மாதிரி ரொம்ப எளிமையாக சாதிக்கும் என் தேரவந்துராண்டவனிடத்துல இந்த பகவத் விஷயம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அது ரொம்ப எளிமையாக அனுபவிச்சுக்கிறதுன்னு. அதே போல தேரவந்துராண்டவன் இன்னொரு வார்த்தை எப்பவும் சிஷ்யாளுக்கு நிறைய முறை என்ன சொல்லி ஆகும்னா, அவன் பெருமாள் இடத்துல போகிறான், என்ன கேட்கணும், என்ன சொல்லி பார்த்துக்கணும் அப்படின்னா, பெருமாள் இடத்துல போய் முதல்ல நாம் பண்ணதான தப்புகளெல்லாம் நினச்சி பார்த்துக்கணும். இந்த மாதிரியான தப்புகளை பெருமாள் இடத்துல வாய்விட்டு சொல்லணும், நான் இந்த தப்பு பண்ணேன், இப்படியான தப்பை நான் செய்யவே கூடாது, எனக்கு இந்த தப்பு மீண்டும் வரக்கூடாது, அப்படியாக பெருமாள் எனக்கு மனப்பூர்வமாக அனுகிரகம் பண்ணணும் என்று நல்லா மனசார சொல்லி பார்த்து மனசை சுத்திப்படுத்திக்கணும். அந்த பெருமாளிடத்திலே போய் முக்கியமாக செய்யக்கூடியது மனசு சுத்தப்படுத்திக்கணும். பெருமாள் இந்த ஜீவாத்மாவினிடத்திலே எதிர்பார்க்கறது என்ன, காமக்ரோதங்கள்லாம் இல்லாமல் அந்த பெருமாள் தான் நமக்கு எல்லாம் நமக்கு சந்தோஷம், பெருமாள் நினைவு தான் நமக்கு ஆனந்தம், பெருமாள் கைங்கரியம் தான் நமக்கு அபிலாஷையாக இருக்கணும், அதில் முடிஞ்ச கைங்கரியங்களை பண்ணணும்னு ஆசைப்படணும். இதெல்லாம் தான் இந்த ஜீவாத்மா வந்து நல்ல வஸ்துவாருதுன்றது அடையாளம். மற்ற எந்த விதமான ஒரு பெருமையும் ஜீவாத்மா நல்ல வஸ்துவாச்சு அது பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமான வஸ்துவாச்சுன்னு சொல்ல முடியாது. அது இது இதுதான் என்ன, ஜீவாத்மாவுக்கு சுவாவமாக சுத்த ஞானானந்த ஸ்வரூபமாக இருந்தாலும் அது கெட்டுப்போயிருப்பது இப்படியான ஒரு தீய எண்ணங்களினால தான் அது கெட்டுப்போயிருக்கு. அதுதான் பெருமாளுக்கு பிடிக்கல. அதனால தான் இங்க நம்ம நிறுத்தி வச்சிருக்கார், சம்சாரத்துல நிறுத்தி வச்சிருக்கார். எப்பொழுது நம்ம மனசு ரொம்ப சுத்தமாயிடுதோ அப்ப பெருமாள் இந்த வஸ்துவை மோக்ஷம் என்கிறதான ஸ்தானத்துல கொண்டு போய் வச்சுக்கணும். நல்ல வஸ்து, இந்த நல்ல வஸ்து நன்னாவே இருக்கணும், இனிமே இது கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி மோட்சத்துல கொண்டு போய் வச்சுக்கிறார். இது கெட்டு போகுதுன்னா என்னன்னா காமக்ரோத லோகமா மோகமத மாத்சரியம் அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரியான பாவங்கள்னா இதெல்லாம், இந்த பாவங்கள்லாம் மாறி இந்த சுத்த வஸ்து ஆகணும் அப்படின்னு தான் பிரார்த்திக்கிறது பிரபத்தியில. ஆனால் அப்பப்பொழுது பிரபத்தியே என்ன பிரார்த்திச்சுட்டு அதுக்கு அதுக்கு முடிவாக இருக்கக்கூடியது ஜீவாத்ம சுத்தி தானே. அந்த சுத்தியை ஆசைப்பட்டு பெருமாளிடத்துல பெருமாள் தாயாரிடத்துல மனசார எப்பவும் இதுபோல இந்த தப்பு இப்படி நடந்தது, இனிமே நடக்கக்கூடாது, அப்படியான சந்தர்ப்பமே வரக்கூடாது, பெருமாள் இந்த வஸ்துவை இப்படியாக்கும் க்ஷமிச்சுக்கணும் என்று அது எப்பவும் ஆத்மசோதனம் பண்ணிக்கணும். அது ரொம்ப இஷ்டம் பேரந்துராண்டவனுக்கு, ஆத்மசோதனம் பண்ணிக்கணும். அதுதான் உபதேசிச்சாகும். முனியே சொல்லியிருக்கேன், காலக்ஷேபம் ஆரம்பிக்கச்சே, காலக்ஷேபம் பெரிய விசேஷமான காலக்ஷேபம் ஆரம்பிக்கச்சே எல்லாருக்கும் முதல்லயே சொல்லிவிட்டார். இந்த காலக்ஷேபத்தினாலே பெரிய ஞானம் வந்து பெரிய வித்வானாகி நாமும் வித்வான் அப்படின்ற ஒரு பெருமைக்காக இந்த காலக்ஷேபம் பண்ணுவது இல்லை. காலக்ஷேபத்தினாலே செய்யவே தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்ன, அது ஒரு அடக்கம் வேணும், சாந்தி வேணும், இந்த ஆத்மாவானது சுத்தமாகணும், நாம் எந்த கோபதாபங்களெல்லாம் படக்கூடாது, இந்த எந்த கர்வமும் படக்கூடாது, ஆத்மாவானது பெருமாளுடைய வஸ்து என்று அந்த பெருமாளுடைய சுத்த வஸ்து, இது ரொம்ப ஞானமான வஸ்து, இது பெருமாள் அனுபவிக்க வேண்டிய வஸ்து, இதில் ஆத்மாவானது கர்வப்படுவதோ சோக மோகங்களோ கோபதாபங்களோ இது அகங்காரங்களோ எதுவும் வரக்கூடாது என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் காலக்ஷேபம். அதனால காலக்ஷேப ஆரம்பத்திலேயே சொல்றது என்னன்னா, வித்வத் கர்வத்தை அடைவதற்காக காலக்ஷேபம் இல்லை, ஆத்மாவினோட ஆத்மாவுக்கு சாந்தி கோபதாபங்கள் இல்லாத, தோஷ குணங்கள் இல்லாம, அது தீய குணங்கள்லாம் இல்லாம இருக்கணும்னு அந்த அபியாசம் வர்றதுக்காக தான் காலக்ஷேபம். அந்த மாதிரியான அர்த்தத்துல தேரவந்துர ஆண்டவன் அது அந்த உபதேசத்தை பண்ணச்சே ஆத்ம வஸ்து சுத்தமா இருக்கணும் என்று ஆத்மசோதனத்துல ரொம்ப அபிலாஷம். தேரவந்துராண்டவனுடைய கல்யாண குணங்கள் இவ்வளவுன்னு இல்லை, அது ஒவ்வொன்றையும் அதை அனுபவிச்சு பார்த்தவா ஏதோ சில விஷயங்களை மாத்திரம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. அவள் ரெக்கார்ட் பண்ண விஷயங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கிற விஷயங்களே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நெருப்பு கூட அப்படியே ஜொலிச்சுண்டே இருக்குச்சு, குழு 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 குழுன்னு இருந்தா அது எவ்வளவு இதமா இருக்குமோ அது போல நெருப்பு நெருப்பா இருந்து சுட்டாதான் தெளிவு பண்ண முடியும். அந்த விஷயத்த பத்தி சொல்லல, அது எப்படி அந்த தேஜோமயமா இருக்குச்சே, அது ரொம்ப குளிர்த்தியான பதார்த்தமா இருந்தா எவ்வளவு கையில எடுத்து ஆனந்திக்கலாம் போல இருக்கும். அது போல அந்த சம்சாரம்ன்ற விஷயத்துல ஆத்மாவானது அது இப்படி தாபப்பட்டு கொண்டிருக்காம நல்ல குழுகுழுகுழுன்னு நல்ல பிரகாசமான சுத்தமான வஸ்துவா இருக்கணும். அது மாதிரி வஸ்துவ ஆத்மசோதனம் பண்ணிக்கணும். அது தேரவந்துராண்டவனுடைய, அதனால தான் அவருடைய வார்த்தைகளிலே செயல்களிலே எல்லா எந்த சமயத்திலையும் சிஷ்யாள்னு வந்தா அந்த சிஷ்யாளுக்கு அனுகிரகமே புத்தியாக கடாட்சிச்சாகும். அது ஒரு சமயம் காஞ்சிபுரத்தில் எழுதுறக்குச்சே சாதிச்சார்னு சொல்லுவா. சிஷ்யன் வரான், நம்ம தேடி வரான், எதுக்காக வரான், இவ்வளோ பெரிய சம்சாரத்தில் எத்தனையோ காரியங்களை வச்சுண்டு எதுக்காக இவர் ஆச்சாரியாள்னு எதுக்காக தேடி வரான், ஆச்சாரியாளை சேவிச்சு நமக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டுண்டு வரான், எவ்வளோ பெரிய மனோரதத்தோடே வரான். அந்த ஆசை அவனுக்கு நிறைவே, அவன் நல்லது நடந்தா அப்போதானே அவனுடைய மனோரதம் நிறைவேறும், அதுக்காகத்தானே வரான். அதனால யார் சிஷியாள் வந்தாலும் அவ வந்து தேரந்துராண்டவனை அவ திருக்கண்ணில் படைச்சேவே தேரந்துராண்டவன் அப்படி தான் நினச்சாகும். ஏதோ அபிலாஷையோடே வரான் பாவம், ஏதோ மனோரதத்தோடே வரான். அந்த மனோரதத்தை பெருமாள் நல்ல விதமாக பூர்த்தி பண்ணி கொடுத்தா அவன் நன்னா இருப்பானோ இல்லையோ, சந்தோஷப்படுவானோ இல்லையோ. சிஷ்யாளுடைய அபிலாஷைகள்ன்றது எல்லாமே நல்ல ஆசைகளாக இருக்கும்னு சொல்லிட முடியாது. அவா இன்னும் அவா சில பேர் சில ஆசைகளை தங்களுக்கு மேற்கொண்டு கேடு வரும்னு தெரியாமையே ஆசைப்படுவோம். அது சம்சாரத்தில் எல்லாருக்கும் இருக்கிறது தான். நமக்கு இதுதான் நல்லது அப்படின்னு நினைச்சுண்டு அது எவ்வளவோ கெட்ட விஷயங்களெல்லாம் ஆசைப்படுவோம். அது விவரிச்சா சில பேருக்கு ரொம்ப பிடிக்காது, ஆனால் அது உண்மைதான். நாம் நிறைய ஆசைப்படுறோம், ரொம்ப லௌகிகமாக, ரொம்ப அந்தஸ்தா, ரொம்ப பிரபுவா, அதற்காக என்ன படிப்பு என்றெல்லாம் படிச்சு அதெல்லாம் ஆசைப்படுறோம், உண்மைதான். ஆனால் அதனாலே நாம் என்ன பண்ணுறோம்னா, நமக்கு சம்பிரதாயத்தை விட்டு விலக வேண்டி இருக்கு, ரொம்ப நிர்பந்தமாக போகிறது, பகவான் இழக்க வேண்டியிருக்கு, பகவத் ஸ்மரணம் கூட இல்லாமல் போகிறது, எத்தனையோ சில நாள் தொடர்ந்து, சில நாள், சில மாதங்கள், சில வருஷங்கள் கூட சம்பிரதாயம், ஆச்சாரியன், ஞானம், சத்விஷயம், பூர்வாச்சாரியால் அப்படின்லாம் அது தொட்டுக்க கூட முடியாத அளவுக்கு ஆகி போகிறது. ஆனால் முதல்ல அந்த விஷயத்தை ஆசைப்படைச்சே ரொம்ப ஆசைப்படுறோமோ இல்லையோ, அது இப்படி தான். பல விஷயங்கள் உண்டு, பல விஷயங்கள் ஆசைப்படுவோம், அது அது மேற்கொண்டு மேற்கொண்டு கவலையை கொடுக்கும். அந்த தேரந்துராண்டவன் அது அந்த திருவுள்ளத்தை பார்க்கணும். இப்போ பெரிய மனோரசத்தோடே வரான், ஆசைப்பட்டுண்டு வரான். அந்த ஆசைப்பட அந்த அந்த ஆசையை பெருமாள் நல்ல விதமா, அது நல்ல விதமானதுல ஒன்று இருக்கு, அவனுக்கு அது மேல மேல நன்மையையும் க்ஷேமத்தையும் யோகக்ஷேமத்தை தருவதாக அர்த்தம். அதுக்கு அந்த அந்த ஆசையை பெருமாள் நல்ல விதமாக பூர்த்தி பண்ணி கொடுத்தா, நல்ல விதமாக பூர்த்தி பண்ணி கொடுக்கறதுன்னு ஒன்று உண்டு, கெட்ட விதமாக பூர்த்தி பண்ணி கொடுக்கறதுன்னு ஒன்று உண்டு. சரி, எந்த விஷயத்தை எடுத்துண்டா அந்த விஷயத்தில் பகவத் சம்பந்தமே இல்லாமல் போயிடுமோ, அந்த மாதிரியான ஆசைகளும் நிறைய பேருக்கு உண்டோ இல்லையோ. அவள் அது அந்த மாதிரி அனர்த்தத்தை கொடுக்கும்னு தெரியாது, தன்னை இழந்து போய் அந்த விஷயத்தை ஆசைப்பட்டுண்டு போய் அப்படியே அதன் பின்னாடி போயிடுவோம், அது வழக்கம். அதை நல்ல விதமாக பெருமாள் பூர்த்தி பண்ணி கொடுத்தா அவன் நன்னா இருப்பானே இந்த குழந்தை அப்படின்னு திருவுள்ளமாக இருக்கும் தேரவந்துராண்டவனுக்கு. அதனால் அந்த தேரவந்துராண்டவனை அப்படி சேவிக்கச்சேவே எப்படி பரத்வாஜ ஆசிரமத்தில் அந்த மகர்ஷியனுடையதான மனசாந்தியானது ஆசிரமத்தில் எங்கும் அப்படியே பொங்கி ஒழிஞ்சு திருக்குழந்தாண்டவன் சாதிச்சாகும். அந்த கம்பன் சொல்லியிருக்கா, அந்த புலியும் அந்த புலிக்கொட்டியும் மான் கொட்டியும் அது ரெண்டும் ஒன்றா ஒத்துமையாக பரத்வாஜ ஆசிரமத்திலே சுற்றுவான். எப்படி சுற்றுறதுன்னா, அது இன்னமும் அது ஒரு பொறாமை, ஒரு ஆக்ரோஷம், ஒரு உக்ரம், இது எல்லாம் ஒன்றுத்துக்கும் இல்லை. அதே மாதிரி பயம் அதுவும் இல்லை. மான் குட்டிக்கு பயம் இல்லை, புலிக்குட்டிக்கு ஆக்ரோஷம் இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு சாந்தி, அப்படியே ஒரு ஆனந்தப்பட்டு அந்த பரத்வாஜ ஆசிரமத்தை சுற்றி நடமாடும் அப்படின்னு. அதுபோல் அது இப்படி கம்பராமாயணத்தில் வரும். அந்த மாதிரியாக அது தேரந்துராண்டவனிடத்துல நெருங்கினாலே ஒரு ஆத்மசாந்தி, அவருடைய கடாட்சத்தினாலே ஏதோ ஒரு சௌக்கியம் நமக்கு கிடைச்சா போல, அந்த மாதிரியாக தேரந்துராண்டவனுடைய திவ்ய கடாட்சம். பெயர்பட்ட மகான் அவர் எழுந்துருள் இருந்த காலத்திலே அந்த அனுபவத்தை அனுபவிச்சவாள் ரொம்ப குடிச்சு வச்சவா. அதாவது மைசூராண்டவன் அதெல்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கார் அவர். மைசூராண்டவனுடைய ஆச்சாரிய பரம்பரை, அவர் கன்னடத்தில் ஒரு புஸ்தகம், அந்த கன்னடத்து புஸ்தகத்தை அடியனுக்கு கன்னடம் தெரியாது, அதை சுந்தர் கிடாம்பி அவரிடத்துல இருந்தது, அவரிடத்துல கேட்டேன் இது மாதிரி மைசூராண்டவனுடைய அந்த புஸ்தகம் கிடைக்குமான்னு கேட்டேன். அவரும் ரொம்ப உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த புஸ்தகத்தை கன்னடத்தில், அது கன்னடத்தில் இருந்ததை அனுப்பிச்சார், இது பண்ணி ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சார். அதை அனுப்பிச்சா அடியனுக்கு அதில் ஒன்றும் அக்ஷரமே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு பாலாஜின்னு ஒருத்தர், அவர் பரகாலம் எடுத்த சிஷ்யர், பெங்களூரில் இருக்கார், சிஜி பாலாஜின்னு அவருடைய இனிஷியல் நினைக்கிறேன். அவர் அவரிடத்துல சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் இதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அவர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணினார், இங்கிலீஷில் பண்ணி கொடுத்தார். இருக்கு, அதுவும் ஒரு 60-70 பக்கத்துக்கு இருக்கு. எல்லாம் பெருமாள் தொடங்கி இப்போ திருக்குழந்தாண்டவன், அப்போ ஒரு ஆசிரமத்துக்கு எழுதி ஒரு 5-6 வருஷம் ஆயிருக்கும் ஆச்சாரியராகி, அது வரைக்கும் தான் அவர் எழுதியிருக்கார். அந்த அப்போது அதில் தேரவந்துராண்டவனை பற்றி சில வார்த்தைகள் ரொம்ப உருக்கமாக சாதிச்சிருக்கார். அந்த தேரவந்துராண்டவனுடைய அப்பேற்பட்ட மகாத்மாவினிடத்துல ஒரு வேளை தரிசனம், ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வேளை அவரிடத்துல பழகினா கூட போகிறோம். அந்த அனுபவமானது அப்படியே ஆயுசு பூரா நெஞ்சுக்கு நிறைவாக இருக்கும். அந்த மாதிரியாக ரொம்ப ஆச்சரியமான ஆச்சாரியர் என்று அவரை பற்றி ரொம்ப அனுபவித்து சாதிச்சிருக்கார் சுவாமி. அப்போ அவர் அப்பேற்பட்ட ஆச்சாரியரை நமக்கு கிடைச்சதை நினச்சி அவர் சந்தோஷப்பட்டதை கூட சாதிச்சிருக்கார். அந்த மாதிரியாக ஒரு அனுபவம்னா தேரந்தோர ஆண்டவனை பெற்றவர்கள் ஆயுசு பூரா நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படும்படியாக ஏதாவது ஒரு ரெண்டு சந்தர்ப்பங்கள் கூட அந்த மாதிரி அமைஞ்சிடும். அதுதான் தேரந்தோர ஆண்டவனுடைய பெருமையை எவ்வளவு சொன்னாலும் அது இன்னும் அனுபவிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஆனால் அவைலபிள் ரெக்கார்ட்ஸில் என்ன இருக்கோ, இல்லை நம்ம பெரியவாள் நமக்கு என்ன வார்த்தைகள் ஆண்டவனை பற்றி சொல்லியிருக்காவோ அவ்வளவு தான் அடியனுக்கும் தெரியும். அதனாலே அதை ரொம்ப இதற்கு மேலேயும் இன்னும் ஏதாவது அவ சுவானுபவத்திலேயே சில பெரியவர்கள் தெரிஞ்சுட்டு இருக்கலாம், அவ அங்கங்கே எழுதி வச்சிருக்கலாம். அது அடியனுக்கு கிடைச்சதுலே சில விஷயங்களை இப்போ விஞ்ஞாபித்தேன். இப்போ சமீபத்தில் ஆசிரம வரலாறு என்று ஒரு புஸ்தகம் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே ஆசிரமத்திலே வெளியாச்சு. அதுலேயும் தேரந்தூர் ஆண்டவனை பற்றி அவருடைய திவ்ய வைபவங்களை பற்றி சில வார்த்தைகள்லாம் எழுதியிருக்கேன். அந்த புஸ்தகம் அவசியம் ஆசிரம சிஷ்யால் எல்லாரும் வாங்கி படித்தா நம்ம ஆச்சாரியாளுடைய பெருமை என்ன, வம்சம் என்னன்னு தெரியும். அப்படியே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அநேகமாக அந்த புஸ்தகத்தில் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே ரொம்ப விஸ்தரிக்க முடியாத விஷயங்கள்லாம் சொல்லலை, ஓரளவு சுருக்க வேண்டிய சுருக்கமாயும் சொல்ல வேண்டிய அம்சமாயும் இருக்கிறது எல்லாத்தையும் அந்த விஷயங்களை தெரிவிச்சிருக்கேன். அந்த புத்தகம் இப்போ ஆசிரமத்தில் சமீபத்தில் மதுரையில் சங்கல்பத்தும் போது ஸ்ரீமத் ஆண்டவன் அதை வெளியிட்டாச்சு. அதை வெளியிடும் போது ஒரு வார்த்தை ரொம்ப ரத்னமான வார்த்தை சாதிச்சாச்சு, ஒரு வார்த்தை தான் சாதிச்சாச்சு, ரொம்ப சிரமப்பட்டு எழுதியிருக்கார் என்று சொல்லி வெளியிட்டாச்சு. அதில் சிரமப்பட்டு ஆச்சாரியாளுக்காக சிரமப்படுவது ஒரு சிரமம் கிடையாது. என்ன சிரமப்பட்டு எழுதியிருக்காருன்னா அதை சேகரிக்கிறதுக்கு அது பல முறையும் பல விஷயங்களையும் ஆராய்ஞ்சு பல பெரியவர்களிடத்துல பேசி வார்த்தை தெரிஞ்சுண்டு அது அந்த மாதிரி அர்த்தம் தான். அது ஆச்சாரியாளுக்கு சிரமப்படுவதெல்லாம் சிரமமே கிடையாது. அவளுடைய அனுஷ்டானத்துக்காகவும் சம்பிரதாயத்தை ரட்சிக்கிறதுக்காகவும் அவ பூர்வாச்சாரியர்களிடத்திலே பணிந்திருந்து அவ பண்ண காலக்ஷேபங்களுடைய அப்பேற்பட்ட சிரமங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்தா அடியோங்கள் நாம் படுவதெல்லாம் ஒரு சிரமமே கிடையாது. திருக்குழந்த ஆண்டவனிடத்துல காலக்ஷேபம் பண்ண இன்னைக்கு காலக்ஷேபம் நாளைக்கு காலக்ஷேபம்னா இன்னைக்கு பூர்ணமாக அனுஷ்டானத்துல முடிச்சுண்டு காலக்ஷேபம் சாதிச்சு திருப்பி அடுத்த நாளுக்குள்ள எத்தனை காரியங்களை அவ்வளோத்தையும் அனுஷ்டிச்சு மறுநாள் பூர்ணமாக அனுஷ்டானங்களை முடிச்சுண்டு ஒருவேளை ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் காலக்ஷேபம் பண்ணணும்னா அதுக்காக திருப்பியும் அடுத்த 24 மணி நேரமும் அத்தனை சிரமமும் அனுஷ்டிச்சு அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் காலக்ஷேபம். இதே போல யாத்திரையிலே சுவாமி ஒரு உபன்யாசம் ஆரம்பிப்பார் அப்படின்னா 6:30 ஆரம்பிக்கிறாருன்னா இந்த 6:30 வர வரைக்கும் அவர் காத்தாலிருந்து எத்தனை அனுஷ்டானம் எத்தனை விஷயங்களை கவனிச்சாச்சு, எத்தனை சிஷ்யால் அனுகிரகிச்சாச்சு, எத்தனை வரநியாசங்கள் பண்ணியாச்சு, எத்தனை சமாசிரணம் பண்ணியாச்சு, இதை இதே போல எத்தனை அது கிரந்தங்களை பராமரிசம் பண்ணியாச்சு, எத்தனை பேரிடத்துல நல்வார்த்தை சொல்லியாச்சு. இப்படி 6:30 ஆரம்பிச்சு 8:30 முடிச்சாருன்னா இந்த 2 மணி நேரம் போச்சுன்னா இது இந்த விஷயங்களை சேகரிக்கிறதுக்கு இந்த ஆச்சாரியர் தன்னுடைய ஆச்சாரியரிடத்துல எத்தனை காலம் அதை அனுவர்த்திச்சு ஆச்சாரியரே நமக்கு எல்லாம்னு கூட இருந்து மற்ற விஷயங்களெல்லாம் தியாகம் பண்ணி ஆச்சாரியரிடத்துல கேட்டாச்சு. அப்படி கேட்ட விஷயங்களை இப்போ சொல்ல வரைச்சேவும் திருப்பி இந்த 6:30 8:30 போச்சுன்னா திருப்பியும் மறுநாள் சாயங்காலம் 6:30 வரத்துக்குள்ள எத்தனை காரியங்களை பார்த்தாகும், எத்தனை பொறுப்புகளை நிர்வகிச்சாகும், எத்தனை பேரை கட்டாட்சிச்சாகும், எத்தனை வார்த்தைகளுக்கு எத்தனை பேருக்கு நல்ல அனுகிரகம் பண்ணியாகும், பெருமாள் ஆராதனம் பாதுக ஆராதனம் தீர்த்த விநியோகம் இது எந்த மாதிரி எல்லாம் இவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ணி அவ கொஞ்சம் கொஞ்சமாக சம்பிரதாயத்தை சிஷ்யாவை சேர்த்து அனுகிரகிச்சு அதற்காக பாடுபட்டு அதுக்காக யாத்திரைகள் போய் அதுக்காக யாத்திரையான யாத்திரை பண்ணி சமீபத்திலே ஒரு சுவாமியோட பேசிட்டு இருந்தேன். மன்னார்குடி ராகவாச்சார்னு மன்னார்குடியில் இருக்கார். அந்த சுவாமி சொன்னார் அப்படியே ஆண்டவனோட அந்த அயோ அந்த அலகாபாத்துக்கு ஒரே நாளில் 56 கிலோமீட்டர் நடந்தோம் ஆண்டவனோட. அந்த அத்தனை வார்த்தக்கியத்தில் அவர் பிரம்மச்சாரியாக இருந்தார் ஆச்சாரியன். அவர் அப்போ ஆண்டவனுக்கு 70 திருநட்சத்திரத்துக்கிட்ட அந்த 70 திருநட்சத்திரத்தில் ஒரு நாளைக்கு 56 கிலோமீட்டர் அதுக்கு முதல் நாள் 25 கிலோமீட்டர் அந்த குளிரில் ஆகாரத்துக்கு சௌகரியமும் பண்ணிக்காமல் ஒருவேளை ஆகாரத்தோடு எதுக்கான அலகாபாத்தில் கும்பமேளாவுக்கு அந்த காலத்தில் இப்போ போய் சேர்ந்துடணும், அது கும்பமேளா ஆரம்பிக்கச்சே போய் சேரணும். அப்போ அந்த புண்ணிய தீர்த்தங்கள்லாம் சங்கமிக்கிறது அந்த நேரத்தை தப்ப விடக்கூடாதுன்னு 56 கிலோமீட்டர் ஒரே நாள்லேயே நடந்தோம். நாம் ஒரு சுவாமி அங்கே எங்களை இதில் வந்து பார்த்தார். அதுக்கப்புறம் நாங்கள் 2 நாளில் 25 கிலோமீட்டர் ஒரு நாள் 56 கிலோமீட்டர் ஒரு நாள் நடந்து வந்து இங்கே வந்து பார்த்துட்டு எப்போ ஆண்டு அதுக்குள்ளேயுமா இல்லையாச்சு அப்படின்னு அதுக்குள்ளயுமா எழுதியாச்சு, எப்படி எழுதியாச்சு, எப்படி எழுதியாச்சு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஆண்டவன் பரிகாசமா சொல்லியாச்சு, உமை போல ஒருத்தர் என்னை கார்ல கொண்டு வந்து விட்டார் அப்படின்னாராம். அது போல எதுக்கா என்ன எவ்வளவு சிரமத்தையும் பட்டு அடுத்த நாள் பிரவச்சனம் பண்றதுன்னா எவ்வளவு சிரமம். ஒரு சமயம் பாம்பேயில இருக்கச்சே சொன்னா இதுல மாத்துங்கால உபன்யாசம் செம்பூர்ல எழுதியிருந்தாராம். மாத்துங்கால உபன்யாசம் செம்பூர், செம்பூர்லேருந்து மாத்துங்காலுக்கு எப்படியும் ஒரு 8 கிலோமீட்டராவது இருக்கும். 8 கிலோமீட்டர் நடந்து போய் 2.5 மணி நேரம் உபன்யாசம் பண்ணிவிட்டு திருப்பியும் 8 கிலோமீட்டர் ராத்திரியோட ராத்திரியா நடந்து வந்து மறுநாள் காத்தால அனுஷ்டானம் பண்ணி அது திருப்பியும் மறுநாள் சாயங்காலம் 8 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே போய் 8 கிலோமீட்டர் பிரவச்சனம் பண்ணிட்டு திருப்பியும் ராத்திரியோட என்ன சிரமம். இந்த 2 மணி நேரம் உபன்யாசத்துல கேட்கிறோம்ன்றது இல்லை, ஆச்சாரியால அந்த 2 மணி நேரம் தான் பார்க்கிறோம்னு இல்லை. இந்த 2 மணி நேரத்துக்கு முன்னாலையும் பின்னாலையும் ஆச்சாரியாளுக்கு இருக்கிற அந்த பாரங்களும் அதெல்லாம் அவப்பட்ட சிரமங்களும் அதற்காக யாத்திரையாக நடந்ததும் இதே போல ஆவஜீவம் அனுஷ்டானமும் கிரந்தங்களும் என்று அவப்பட்டதெல்லாம் பார்த்தா நாம் படுகிற சிரமம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. அதனால எதுக்கா இப்ப தேரவந்தராண்டவனை பத்தி சொல்ல வந்த இடத்துல இந்த சிரமங்கள் என்று பார்த்தவானா அவாப்பட்ட சிரமம் சிஷ்யாளுக்காக அவாப்பட்ட சிரமம்ன்றது அது சிஷ்யாளுக்காகவே படுகின்றதான எல்லா சிரமத்தையும் பார்த்தா பேர் அதுக்காகவே அவளை கையால எடுத்து எப்பவும் நெஞ்சார கைகூப்பிண்டே இருக்கணும். அந்த மாதிரியாக ஆச்சாரியாள், அந்த மாதிரியாக ஸ்ரீமத் தேரவந்தராண்டவன் யாரையும் வெய்வார் நம்ம பிரதிபாய் அனங்கராச்சார். ஆனா நம்ம ஆண்டவன் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டோம், அது ஒண்ணு போறோம். தேரவந்தர ஆண்டவன் தங்கம்னா தங்கம்ன்றதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் போகும். ராமானுஜன் ஒரு பத்திரிகை நடத்திருந்தார் பிரதிபாதி பயங்கரம் அண்ணங்கராச்சார் சுவாமி, நல்ல ஜாதா இருந்தாலும் ரொம்ப தெங்கல. அதனாலே அவருக்கு வடகல ஆச்சாரியால் வடக சம்பிரதாயம்னா அது எப்பவும் விஷயண்டே இருக்கணும். அது அது விஷாதான் அவருக்கு ரொம்ப அவருக்கு நாளே போகும். அதனாலே எழுதிண்டே இருப்பார். அந்த அந்த வியக்திகளை பற்றியும் வெய்வார், விஷயம் சாஸ்திர நம்ம சம்பிரதாயத்தில் விஷயங்களை பற்றியும் வெய்வார். எவ்வளோ விஷாலும் அந்த தேரவந்தர் ஆண்டவனை ஒரு வார்த்தையும் சொன்னது கிடையாது, ஒரே ஒரு வார்த்தை கூட. அதான் அங்கே விஷயம் அது. ஏன்னா அவ்வளவு சுத்த ஆத்மா, தப்பே தெரியாது, தப்பே இல்லாத ஆச்சாரியர் தேரவந்தர் ஆண்டவன். அப்பேற்பட்ட ஆச்சாரியன் அடுத்ததாக ஆக்கூர் ஆண்டவன் ஆசைப்பட்டார். தேரவந்தர் ஆண்டவனிடத்துல சன்னியாசம் வாங்கின யதிகள் உண்டு, ஒரு 4-5 பேர் உண்டு. ஆனால் அவரிடத்துல ஆக்கூர் ஆண்டவன் சன்னியாசம் வாங்கிக்கல. சன்னியாசம் வாங்கிக்க ஆச்சாரிய ஸ்தானத்தை நமக்கு தகவே தகாது, நமக்கு யோகியதையே இல்லை. தேரவந்தர் ஆண்டவன் என்ன அப்படியே அப்பழுக்கு இல்லாத மாணிக்கம் மாதிரி இப்பேற்பட்ட ஆச்சாரியர் அவர் அடுத்த ஆச்சாரியனா நம்ம சொன்னா நமக்கு அது என்ன யோகியதையா இருக்கு, நமக்கு என்ன வெக்கம் இல்லாம நானும் ஆச்சாரியனா வந்துடுறேன்னு எப்படி சொல்றதுன்னு அடியோட ஒத்துக்கல. இந்த ஆக்கூர் ஆண்டவன் தான் அடுத்தது வந்தார், அடியோட ஒத்துக்கல. ஆனா தேவந்திர ஆண்டவன் திருநாட்டுக்கு வேணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம்தான் யோ ஆச்சாரியன் உத்தரவிட்டாரு, நமக்கு யோகியதை இருக்குன்னு பார்த்தா நாம ஸ்தானத்துக்கு வரணும். ஆச்சாரியனுடைய உத்தரவு என்று அல்லவா நாம, ஐயோ அந்த உத்தரவு நிறைவேற்றாம போயிட்டனே, உத்தரவு நிறைவேற்றாம ஆச்சாரியன் நமக்கு எவ்வளவு செஞ்சு வச்சார், எவ்வளவு செஞ்சு வச்சார். 5 முறை காலக்ஷேமம் சொல்லி வச்சார், 5 முறை கிரந்த சதுஷ்டய காலக்ஷேமம் சொல்லி வச்சார் தேரவந்தர் ஆண்டவன் ஆக்கூர் ஆண்டவனுக்கு. அவ்வளவு பிரியம் ஆக்கூர் ஆண்டவன் இடத்துல. ஒரு முறை சொல்றதுக்கே எவ்வளவு சிரமம், ரொம்ப அப்படியே ஓஞ்சி போயிடும் காலக்ஷேமம். பெரிய கிரந்தங்கள் எல்லாம் சொல்லச்சே ஒரு முறை சொல்லி வைக்கிறதுக்கு, ஒரு கிரந்தத்தை சொல்லி வைக்கிறதுக்குள்ளேயே மனசு ஓஞ்சி போயிடும். அதுவா சரீர சிரமம், என்ன இருந்தாலும் சரீரம் தானே காலக்ஷேமம் சொல்லி ஆகணும். ஆனா அந்த சிரமம் எல்லாம் எதையும் நினைச்சு பார்க்காம அது சொல்ற அந்த சொல்ற ஆனந்தமே, அது சொல்லி கொடுக்குற ஆனந்தமே, அந்த சிஷ்யாளுக்கு புரிய வைக்கிற ஆனந்தமே, அதனால இப்ப சிஷ்யன் ஆத்ம ஜானத்தை அடையிறானே அப்படின்ற சந்தோஷமே, அதான் சிறுவயனில் படியாத தகவோரை சேர்க்க அடைக்கலங்கொண்ட திருமாது தானே மறுபிறவி அழித்து அழியாக வானில் வைக்கும் அப்படின்னு. எப்படியாக்கும் அந்த பசுவானது மடியிலே பால் சுரந்து அந்த சுரப்பு கனம் தாங்காம கண்ணுக்குட்டியை நினைச்சுண்டு இந்த பாலை யாருக்கு கொடுப்போம், கண்ணுக்கு தானே கொடுக்கணும், கண் நம் கண்ணாச்சு அது பழைக்க தானே பழிச்சிருக்க வேண்டாமா என்று அந்த பரிவோடு சுரந்த பால், அது சுரந்த பால் பிறந்த கன்றுக்கே என்று கொடுப்பது போல அது போல அந்த மாதிரி எவ்வளோ கிருபையோட ஆக்குற ஆண்டவனுக்கு அஞ்சு முறை காலக்ஷேபம் சாதிச்சாச்சு. கிரந்த சதுஷ்டயம் அவரும் பாவம் அஞ்சு முறை காலக்ஷேபம் பண்ணணும்னா காலக்ஷேபம் பண்ணுறதுக்கு அத்தனை வருஷம் அது தன்னுடைய கிரக காரியங்கள் ஜீவன காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆச்சாரியன் திருவாக்காலே கேட்கறது தான் ஜீவனம் என்று அந்த திருவாக்க காலக்ஷேபம் கேட்கறது ஜீவனம் என்று அந்த மாதிரியான மனப்பாங்கோடு இப்பெல்லாம் ஒரு கிரந்தம் ஒரு சின்ன கிரந்தம் பத்து நாளில் முடிஞ்சிடும். ஒரு சில்லற ரகசியம் ஒரே ஒரு சில்லற ரகசியம் பத்து நாளில் முடிஞ்சிடும்னா அந்த பத்து நாள் காலக்ஷேபம் பண்ணுறதுக்கு கூட நமக்கு ஒழிவு கிடையாது. அந்த மாதிரி ஓடுறோம். அந்த மாதிரியான ஓடாத ஆச்சாரியாள் ஞானத்துக்காக மாத்திரம் ஓடின ஆச்சாரியாள். அதில் சேரந்துரானுடைய கல்யாண குணங்கள் ஆச்சரியமாக இருந்து சொல்ல சொல்ல நானும் ஒரு வாரத்திலே முடிச்சுடலாம் ரெண்டு வாரத்திலே முடிச்சுடலாம் என்று பார்த்தோம்னா அது இப்போ அநேகமாக மூணு நாலு வாரம் ஆகிடுதா என்னமோ தெரியல. அப்படியாக்கும் சேரந்துர ஆண்டவன் அனுபவித்தோம். இன்னைக்கு ஆடி வருஷ பிறப்பு, ஆடி வருஷ பிறப்பு மேற்கொண்டு இன்னைக்கு அதுக்காக காரியம் இருக்குன்றதுனால இதோட இன்னைக்கு இதை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஆக்கூர் ஆண்டவனை பற்றி தான் தொடங்கணும்னு நினச்சேன், ஆனால் இருந்தாலும் தொடங்க முடியல. ஏதோ ஆக்கூர் ஆண்டவனை பற்றி சில ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டோம். இன்னைக்கு தேரணுந்தூர் ஆண்டவனுடைய வைபவத்தோட அடுத்த வாரம் ஆக்கூர் ஆண்டவனை தொடங்கிக்கலாம்னு நினச்சிக்கிறேன். கவிதார் கேசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம.
அடியேன் அடியேன் நாலு வாரமாக இருந்தாலும் பரம பாக்கியம் அடியேன். நாலு வாரத்தில் தேரழுந்தூர் ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாக
ரொம்ப அப்படியே என்னன்னு சொல்றது ஆண்டா எப்படி அப்படி எவ்வளோ ஸ்வீட்டான ஆச்சாரியம்
அடியேன் அடியேன் அதான் அந்த திருவா உங்கள் திருவாயெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது அடியேன்.
அப்படி இல்லை இது நம்ம என்னுடைய வாக்கே கிடையாது. தேரழுந்தூர் ஆண்டவருடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் நீங்களுமே இப்போ இதே விஷயத்தை நீங்களும் சொல்லுவோம் இல்லையோ நன்னா இருக்கு அழகா இருக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஆச்சாரியம். அதனால ஆண்டவன் திருக்குழந்த ஆண்டவனுக்கு சேரவந்திர ஆண்டவன் சொன்னாலே அவன் முகத்துல ஒரு ஆனந்தம் வந்துடும். ஏன்னா அவ்வளோ அந்த அனுபவிச்சிருக்கவள் அதை சொல்லச்சு ஆண்டவனை பத்தி எது சொன்னாலும் உடனேயே அந்த கண் திருக்கண்களில் லேசா ஜலம் நடமாடும் திருக்குழந்த ஆண்டவனுக்கு. அந்த மாதிரி அனுபவிச்சார் பாவம். அந்த அனுபவம் தான் அந்த அனுபவத்துல ஏதோ ஒரு அம்சம்தான் அடியனால கொஞ்சம் சொல்ல முடிகிறது. அடுத்த வாரம் பார்க்கலாம்.
பாக்யம் பாக்யம் பாக்யம்.